السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صدق الله العظيم. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلكم راء كلكم مسؤول عن رعيته. صدق الله مولانا العظيم او كما قال عليه الصلاه والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் உம்மாவுடைய ஏராளமான பொறுப்புகளை உலமாக்களும் சமூகத்துடைய முக்கியஸ்தர்களும் சேர்ந்து பகிர்ந்து கலந்து கொண்டு அந்த காரியங்களை செய்யும் பொழுதுதான் ஒன்ற சரியாக முறையாக நிறைவேற்ற முடியும். வெறுமனே உலமாக்கள் மாத்திரம் அல்லது பொதுமக்கள் மாத்திரம், படித்தவர்கள், புத்திசாலிகள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள் என்று இது வகுப்பு வாரியாக ஒரு காரியம் நிறைவேற்றப்பட்டால் அதால வரக்கூடிய புரோஷனத்தை சரியாக அடைய முடியாது. உம்மத்துடைய வெற்றி, உம்மத்துடைய கண்ணியம், உம்மத்துக்கு அல்லாஹுடைய உதவி வருவதற்கு இந்த ரெண்டு சாராரும் ஒன்று சேரும். ஒரு ஆலிமுக்கு ஒரு ஃபத்வா கொடுக்கக்கூடிய நேரத்தில் சில சந்தர்ப்பத்தில் துறை சார்ந்தவர்களை அவருக்கு நாட வேண்டி வருகிறது. இந்த ஃபத்வாவை கொடுக்கிறதுக்கு அதுல உள்ள ஸ்பெஷலிஸ்ட்களை நாட வேண்டி இருக்கிறது. அப்பதான் அது சம்பந்தமான ஒரு தெளிவான அறிவை அவர் பெற்றுக் கொள்ள முடியும். துறை சார்ந்தவருக்கு அவருடைய அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த பகுதியை நிறைவேற்றிக் கொள்வதற்கு உலமாக்கள் நாடு வேண்டியிருக்கும். ரெண்டு பேரும் தன்னுடைய இஷ்டப்படி நாம் நினைச்ச மாதிரி இந்த காரியங்களை செய்து கொள்ளலாம் என்று போனால் நிச்சயமாக உலமாக்கள் ஃபத்வால தவறிழைப்பாங்க. துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய காரியங்களை செய்யறதுல பிழைவிடும், மார்க்க ரீதியான தவறுகள் இங்கே ஏற்படும். இதுக்கு ரெண்டு சாராரும் ஒன்று சேர்ந்து மஷூரா செய்து ஆலோசனை செய்து இந்த காரியத்தை செய்தால்தான் அது ஒரு வெற்றிகரமாக அமையும். இதுக்கு ஹதீஸ்ல இருந்து ஒரு உதாரணத்தை நான் முன்வைக்கலாம். ரசூலுல்லாஹி காலத்துல மதீனாவாசிகள் நபியவர்களிடத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பெரிச்ச மரங்கள்ல கனிகள் நல்ல காய்ச்சது, அதை உன்ன கொஞ்சம் வளர்க்கறதுக்கு இந்த பட் சிஸ்டம் ஒன்று செய்யணும். இதுல ஆண் பால் எடுத்து அதுல பெண் பாலோட இணைச்சு இது செய்யப்படணும் என்று நபியவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப ஆரம்பத்தில் ரசூல் அலைஹி ஸல்லம் இது வேணாம் என்று கருத்துட்டாங்க. ரெண்டாவது, அதுல வளர்ச்சி அப்படி டிராப் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு காய் காய்க்கணுமோ அந்த அளவுக்கு அதனுடைய அந்த ஃப்ரூட்ஸ் வெளியாக இல்லை. இப்ப மரம் வந்து சஹாபாக்கள் நபியிடத்தில் சொன்னார். அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அங்கு அறிவிக்கிறார்கள், உங்களோட துனியாவோட விஷயங்களை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு மத்தியில மஷூரா செய்து இதை செஞ்சுக்கோங்க சொன்னார். இது ஒரு விவசாயம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த ஒரு கைட்லைன் உண்டு. இது போல ஏராளமான விஷயங்களை சஹாபாக்கள் நபியிடத்துல கேட்பாங்க, நபி அவர்கள் அவர்களை வழிகாட்டுவாங்க. உதாரணமாக கடல் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தொழுக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் நாம் எப்படி அந்த கடல் தண்ணீர்ல முதலெடுக்கலாமா என்று கேட்டார். ஒரு தொழில் உத்தியோகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மீன் பிடிக்கிறத பத்தி கேட்கல, அதுல வியாபாரத்தை பத்தி கேட்கல, அதுல தொழுகிறத பத்தி கேட்டார், அதனுடைய மார்க்க சைட பத்தி கேட்டார். சென்ற வாரம் ரோம்ல இருந்து ரெண்டு ஃபாதர்ஸ் வந்தாங்க, எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் அந்த சர்ச்ச சேர்ந்த ஃபாதர்ஸ் கண்டெக்ட் பண்ணினாங்க எங்களை வந்து சந்திக்கணும். அவ இங்க உள்ள ஃபாதரும் ரெண்டு ரோம்ல இருந்து வந்தவர்களும் இருந்தார். பல டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிற இடையில ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த ரோமுடைய ஃபாதரும் கேள்வி கேட்டாங்க, நல்ல வரவேற்கத்தக்க கேள்வி வந்து அவர் கேட்டார், இப்ப டெஸ்ட் டியூப் பேபி இருக்குது இல்லையா, இது அவங்க நவீத காலத்தில் இருக்குல்ல தானே, அப்ப இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கு நீங்க ஒரு ஃபத்வா கொடுக்கறதுன்னா நீங்க எப்படி ஃபத்வா கொடுப்பீங்க கேட்டார். அவருடைய லாங்குவேஜ் இந்த இஃப் இட் இஸ் நாட் இதே வார்த்தையில பேசினார் நாட் இன் குர்ஆன் ஆர் சுன்னா ஹவ் யூ வில் ரூல் சொல்லி கேட்டார். இந்த லாங்குவேஜ்ல அவர் கேட்டார், குர்ஆன் சுன்னா அந்த வார்த்தையை சொல்லி கேட்டார். அவரால் சொன்னேன், இட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன், இதுக்கு ரிப்ளையும் இதுக்கு ஃபத்வாவும் இதுக்கு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், வி அப்ரிஷியேட் யுவர் க்வெஸ்சன், தி சேம் க்வெஸ்சன் வாஸ் ஆஸ்க்ட் பை அவர் பிலாவத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஹி ஹிம்செல்ஃப் ஆஸ்க்ட் திஸ் க்வெஸ்சன். நபி அவர்களே இந்த கேள்விய ஒரு சஹாபிய பார்த்து கேட்கிறாங்க. சஹாபிய யமனுக்கு நபி அவர்கள் அனுப்பும் பொழுது முஆஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க யமனுக்கு அனுப்பப்படுறீங்க, அங்க போய் நீங்க இந்த ஒரு ஃபத்வா கொடுக்கும் பொழுது குர்ஆன்ல சுன்னால ஒன்று இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி நடந்து கொள்வீங்க கேட்டாங்க. அப்ப வாசன் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குர்ஆன்ல ஆதாரத்தை பார்ப்பேன், ஹதீஸ்ல இதுக்குரிய ஆதாரத்தை பார்ப்பேன், இது ரெண்டையும் வைத்து நான் ஒரு தீர்மானம் எடுக்க முயற்சி எடுப்பேன், அனாலஜி இன்னொன்று இருக்குது, இதுக்கு ஒரு கியாஸ் என்ற அடிப்படையில நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க பார்ப்பேன் என்று சொல்லி இதுக்கு ஒரு ஆராய்ச்சியில நான் ஈடுபடுவேன் என்று சொன்னார். எடுத்து நான் ஒரு தீர்ப்பு கொடுப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்களுக்கு சரியான சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த உம்மத்தில் அல்லாஹ் இப்படி திறவசாலிகளை இப்படி தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களை வழிகாட்டக்கூடியவர்களை ஏற்படுத்தினத நபி அவர்கள் மிக சந்தோஷமாக வரவேற்றார்கள். அவர் சொன்ன இந்த ஃபத்வா ஜெனத்துலமா ஆல்ரெடி இது கொடுத்திருக்குது, டெஸ்ட் பேபி பத்தி கொடுத்திருக்கு. டெஸ்ட் பேபின்னு சொல்லும் பொழுது ரெண்டு செல்ஸ், ரெண்டு ஹோமோன்ஸ், ரெண்டு ஸ்பெர்ம் இதுகளுடைய சம்பந்தப்படுகிறது. இது அந்நியர்களுடைய ஒரு வேறொரு ஆண் வேறொரு பெண்ணுடைய அல்லது இந்த பெண் வேறொரு ஆணுடைய சேர்க்கப்பட்டு இந்த பூம்ல அல்லது அதுக்குரியதாக ஆக்கப்படும் என்று சொன்னா அந்த மெத்தட்ல இது செய்யப்படுமோ இது சுத்த ஹராமாக இருக்கும். நான் சொல்லக்குள்ள அவருக்கு இட்ஸ் வெரி ஹாப்பி, அவருக்கு சந்தோஷம், இட்ஸ் வெரி கிளியர். ஆனா ஒரே கணவன் மனைவியுடைய ஸ்பர்மாக இருக்கும் என்று சொன்னா இதுல எந்த தடையும் இருக்க மாட்டாது, இது அனுமதிக்கப்படும். அப்ப எந்த ஒரு விஷயமும் அந்த துறை சார்ந்தவர்களோட சம்பந்தப்பட வேண்டும் என்பது குர்ஆனும் வலியுறுத்துகிறது, நபியவர்களுடைய வழிகாட்டலும் இருக்குது. உலமாக்கள் பில்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்தா அது இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் இவர்களோட சம்பந்தப்படுவார்கள். சரி, ஒரு பில்டிங் கட்டக்கூடிய ஒருவர் ஒரு வரைந்த ஆர்கிடெக்சராக இருக்கிறார், இன்ஜினியராக இருக்கிறார், அவர் உலமாக்களோட சம்பந்தப்பட்டா நிச்சயமாக இந்த மஸ்ஜிதுகள் வீடுகள் இவைகள் கட்டும் பொழுது ஏராளமான விஷயங்கள்ல தெளிவு இருக்கும். உதாரணமாக இந்த தூண்களுக்கு மத்தியில சஃபமைக்கிறத நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதிகமான சஃபுகள் தூணுக்கு இடையில வருது இல்லையா? அன்னைக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு போறேன், நல்ல மஸ்ஜிதுல என்டர் ஆகக்குள்ளே ஹவுஸ் இருந்துச்சு. இப்ப ஹவுஸ் இல்ல, நல்ல பொறுமதியான சேனலே போட்டிருக்கிறான். இப்ப ஹவுல் ஏன் வச்சாங்கன்னு சொன்னா நீங்க வுது எடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு போங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவர் மஸ்ஜிதை தாண்டிதான் வுது எடுக்க போகணும். அவ இத கொஞ்சம் உலமாக்களோட மஷூரா செய்தா உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க மச்சித நடமாடும் உங்களோட வழியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, கிரஷ் பண்ற இடமாக மச்சித சஃபுகளை சரியாக வைத்துக் கொள்வது. அப்ப இன்னைக்கு பிளேஸ குறைச்சி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்குண்டான எல்லா மெத்தடும் இருக்குது. உலமாக்களோட கொஞ்சம் அபிப்பிராயம் கேட்டுக்கொண்டா, சஃபுகள் அமைக்கிற விஷயத்தை எப்படி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டா, டாய்லெட்டுடைய விஷயத்துல கிப்லா டிரெக்ஷன் எப்படி அமையணும் எப்படின்றத இதுகளை கேட்டுக்கொண்டா, ஏராளமான விஷயங்கள் ரெண்டு பேரும் கலந்து செய்ய வேண்டிய ஆலோசனை செய்ய வேண்டிய விஷயங்கள் சமூகத்தில் இருக்குது. அப்ப அது உம்மத்துக்கு அது புரோஷனமாக அமையும், அது உம்மத்துடைய பிரச்சனையை தீர்வதற்கு காரணமாக அமையும். உதாரணமாக இந்த நாட்டுடைய 1950-52களில் எடுக்கப்பட்ட மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட், சுபஹானல்லாஹ், அதை படிச்சு பார்க்கக்குள்ள 90% மாஷா அல்லாஹ் மிக அழகாக தெளிவாக செய்திருக்கிறார். இது உலமாக்கள பங்களிப்பு இல்லாம செய்யவே இல்லாது. ஆனா பார்லிமெண்ட்டுடைய ஆக்டாக இது பாஸ் பண்ணப்பட்டிருக்குது 1950ஸ்ல. அது போல ஒரு ஆக்ட் ஒன்று 1950ஸ் பிறகு இந்த நாட்டில் எதுவுமே முஸ்லிம்களுக்கு பாஸ் ஆகவில்லை. அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் இருந்த உலமாக்கள் துறை சார்ந்தவர்கள் சேர்ந்து, இப்ப நானும் பாரக் ஹஜரத், இன்னும் ஃபாயிஸ் முஸ்தபா, சலீம் மர்சூப், ஷிப்லி அசீஸ், இப்படி ஒரு 17-18 பேர் கொண்ட ஒரு கமிட்டி ஒன்று 2009 நியமிக்கப்பட்டிருக்கிறோம். 1950ஸ்க்கு பிறகு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு, இந்த நாட்டுடைய காலத்துடைய தேவைக்கேற்ப சில சில மாற்றங்கள், அதை சப்மிட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுடைய நேரம் பொருத்தமா என்று தலையடிச்சு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சென்ற பீரியட் வரைக்கும் அதை சாதிச்சு கொள்றதுக்குள்ள சந்தர்ப்பம் உண்டு, சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்யறதுக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ், சும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அமெரிக்கால அப்படி ஒரு சட்டம் இல்ல, பிரான்ஸ்ல அப்படி ஒரு சட்டம் இல்ல, யூரோப்ல அப்படி ஒரு சட்டம் இல்ல, இங்கிட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல அப்படி ஒரு சட்டம் இல்ல, இங்கிட்டு ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஜப்பான் போன்ற நாடுகள்ல இப்படி ஒரு சட்டம் இல்ல. இலங்கையில மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியால செய்ய பார்த்தாங்க முடியாம போச்சு, சவுத் ஆப்பிரிக்கால செய்ய பார்த்தாங்க முடியாமல் போச்சு, பார்லிமெண்ட்ல கொண்டு போய் இப்படி முஸ்லிம்களுக்கு டிவோர்ஸ் மேரேஜ் உடைய சட்டத்தை ஜெனரல் லோல இருந்து எடுத்து இது முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டமாக கொடுக்கலுமான்னு கேட்டா இந்த பார்லிமெண்ட் கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, இது முஸ்லிம்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வக்ஃபுடைய இன்ஹெரிட்டன்ஸ் உடைய அனந்தர சொத்துடைய. பாபா மௌத்தா போயிட்டார்னு சொன்னா அந்த அந்த சொத்து ஒன்றும் பிரிக்காம இருந்தா பலரும் அதை கிளைம் பண்ணக்கூடிய நேரத்துல அதை எப்படி சொத்து பிரிக்கலாம் என்று கோர்சேருக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இந்த நாட்டுல இதைகளுக்கு தந்து வச்சிருக்கிறார். இதெல்லாம் அமைவதற்கு காரணம் வெறுமனே உலமாக்கலும் இல்ல, வெறுமனே துறை சார்ந்தவர்களும் இல்ல. உலமாக்கலோட துறை சார்ந்தவர்கள் சேரக்கூடிய நேரத்துல மார்க்க சட்டம் குரான் ஹதீஸ் உடைய விஷயங்கள் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். உதாரணமாக யாரும் இது செய்யறதுக்கு நான் சொல்லலை, நான் ஒரு தெளிவுக்கு சொல்றேன். நிக்கா ஒன்று ரெஜிஸ்டர் பண்றது, நிக்கா ஒன்று ரெஜிஸ்டர் பண்றது, இது ஒரு ஒரு சட்டம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். பள்ளியில பாக்குறீங்க தானே, நிக்கா ஒன்று நடக்கல ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு, ரெஜிஸ்டர் கட்டாயமாக இருப்பார். நிக்காவும் நடக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், சைன் வைப்பாங்க, சாட்சி பதிவு செய்வாங்க, எல்லாம் நடக்கும். இப்ப ஒரு ஃபாரினுக்கு போறதாக இருந்தாலும் ஒரு விசா எடுக்கிறதாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேவைப்படுது உலகத்துல. இது ஒரு அத்தியாவசியமான விஷயம். ஆனா ஒரு இடத்துல நிக்கா நடக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல, அப்ப நிக்கா ஆகிச்சா இல்லையா கேட்டீங்க என்று சொன்னா, ஷரியத்துடைய பார்வையில நிக்காக நடந்துருச்சு. நிக்கா உலக பார்வையில அது நிக்கா நடக்காம சொல்லலாம், யாரும் நிக்கா நடக்கல ரெஜிஸ்டர் ஆகல. ஆனா ஷரியத்துடைய பார்வையில் என்ன ஆயிருச்சு, நிக்கா ஆயிருச்சு. அப்ப நிக்கா செஞ்சிருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணல சொன்னா அது ஒரு குற்றம், அது ஒரு சின்ன தண்டனை உண்டு, ஒஃபென்ஸ் இருக்குது, இன்னொரு பேமெண்ட் வந்து கட்டணும் அல்லது ஏதோ தண்டனை ஒன்று இருக்குது. ஆனா அந்த 1951 செய்யப்பட்ட இந்த சட்டத்திலையும் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ரெஜிஸ்டர் இல்லாம நிக்கா டிவோர்ஸ் ஏதும் நடந்தா இட் வில் பி எக்ஸெப்டட். இப்ப இது பாருங்க, உலமாக்களும் அந்த துறை சார்ந்தவர்களும் சேர போயிட்டு தானே இது நடந்துச்சு. என்ன மார்க்கத்தில் இப்படி உண்டு, அதே ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. ஒரு புள்ள வாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு, அந்த புள்ளைக்கு வயது 12 வயதும் 3 மாசமும். ஸ்ரீலங்கன் சட்டப்படி ஜெனரல் லாவின் படி 18 வயதுக்கு பிறகுதான் இந்த நாட்டில் யாருக்கும் கல்யாணம் முடிக்கிறது, இல்லைன்னா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் பாய் ஃபிரெண்ட்ஸ் ஆக வாழ வேண்டியதான். ஆனா இஸ்லாமிய சட்டப்படி வாப்பாவுக்கு உள்ள 12.5 வயதுல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கிறது. 12.5 வயதுல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும்னு போல நாங்க இந்த வாழ்ற மாடர்ன் வேர்ல்ட்ல நாங்க பாக்குறது என்ன, இஸ்லாம் இப்படி 12.5 வயதுல கல்யாணம் முடிச்சு கொடுக்க சொல்றது இல்லதான் பாக்குறது. கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது என்பது நாளைக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல, வாழ்க்கை ஆரம்பிக்கிறது வேற, நிக்கா செய்யறது வேற. அது என்ன, இந்த நீங்க கேட்கலாம், ஒரு வீட்டுல ஒரு தாய் 3 பொம்பளை பிள்ளைகள், பாப்பா மௌத்தா போயிட்டா, அந்த பொம்பளை புள்ள மூத்த பிள்ளைக்கு வயது 13, எல்லா வசதியும் இருக்குது, ஆனா ஒரு ஆம்பளை புள்ள வீட்டுல இல்ல, பால் கொடுத்து ஆம்பளை புள்ள எடுக்கிறதா, எந்த மாதிரி ஒரு ஆம்பளை புள்ள எடுக்கிறது அந்த தாய்க்கு. ஒன்னு அவர் ஒரு திருமணம் செய்யணும், இல்லைன்னா அவரோட மகனுக்கு ஒரு திருமணம் செய்து கொடுக்கணும், ஒரு மருமகனை எடுக்கணும், இல்லாட்டி ஒரு கணவன் எடுக்கணும். சில நேரம் தான் திருமணம் செய்யறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க, ஆனா தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு, ஒரு மகனா மருமகனாக இருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், என் குடும்பத்துக்கு அப்படி ஒரு மருமகன் இருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ், அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்ப ஷரியத் என்ன சொல்லுது, நிக்காஹ் செய்யறதுல தவறில்லை. ஆனா 11 வயது பிள்ளைக்கு கல்யாணம் செய்து கொடுக்கிறதாக இருந்தா இந்த நாட்டில் காவி கிட்ட போயிட்டு ஒரு பெர்மிஷன் கொண்டு எடுக்கும். ஆளு கிட்ட போயிட்டு ஒரு பெர்மிஷன் எடுக்கும். அப்ப இந்த பெர்மிஷன் காவி கொடுப்பாரு, இத முடிச்சு கொடுக்கறதுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன், இந்த ரீசனுக்காக வேண்டி முடிச்சு கொடுக்கலாம். இப்ப இப்படியான ஒரு சட்டம் ஏன் வந்துச்சுன்னா, இஸ்லாமிய பார்வையில திருமணத்துக்கு வயதில்லை ஒன்று இல்ல. சின்ன வயதிலையும் திருமணம் நடக்கலாம். திருமணம் நடக்கிறதுன்றது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல, அது ஒரு உறவு. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் இங்க ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்த விரும்புகிறேன். உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் ஒன்று சேருவதை கொண்டுதான் தீனுக்கு புரோஷனம் இருக்குது. முதலாவது இதை விளங்கணும். உலமாக்களும் விளங்கணும், துறை சார்ந்தவர்களும் விளங்கணும், முக்கியஸ்தர்களும் விளங்கணும். ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில், ஒரு கம்பெனியை நடத்தக்கூடிய நேரத்தில், என்ன விஷயமாக இருந்தாலும் அதுக்குரிய ஆலோசனை, அதுக்குரிய வழிகாட்டல், அதுக்குரிய தெளிவை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய நேரத்தில் அது மிக தெளிவாக இருக்கும். அது ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, அது ஒரு லாயராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய அந்த துறையில ஒரு ஆலிமுடைய பங்களிப்பு அத்தியாவசியமானது. ஒரு ஆலிமுக்கு ஒரு விசாலமான அறிவை அது தேவையோடாக இருக்கிறார். அவர் குடும்ப வாழ்க்கைக்கும் வழிகாட்டணும், அவர் அகீதா ரீதியாக கொள்கை ரீதியாக வழிகாட்டணும், அவர் எல்லா விஷயத்துக்கும் உம்மத்த வழிகாட்டத்துக்குரிய ஒரு பாரிய பொறுப்பை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் கண்ணியமானவர்களே, உலகளாவிய ரீதியில உலமாக்கள் செய்த ஒன்றுதான் இந்த ஜம்மியத்துல் உலமா என்ற ஒன்றை கடந்த பல வருட காலமாக உலகத்துல பல நாடுகள்ல இதை செஞ்சு வந்திருக்கிறாங்க. 1923 சவுத் ஆப்பிரிக்கால ஜம்மியத்துல் உலமா ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. 1924 அல்லது 1925 அல்லது 1926 இந்தியால ஜம்மியத்துல 1919 ஜம்மியத்துல உலமா ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க இந்தியால. 1924 இலங்கையில ஜம்மியத்துல உலமா ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. உலமாக்கள் மக்களுடைய பல விஷயங்களை நாங்க உலமாக்கள் இதை கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்கணும், அதனால இதுல கொஞ்சம் கருத்தனை காட்டுறதாக முக்கியமாக இருக்கும் என்று இந்த விஷயம் கருத்துக்கு எடுக்கப்பட்டது. உதாரணமாக பாருங்க, இன்றைக்கு சலீம் மர்சூப் என்ற ஜட்ஜாக சுப்ரீம் கோர்ட்ல இருந்தார், ஃபாயல் முஸ்தபா ஷிப்லி அசீஸ் மற்றவர்கள் எல்லாரும் இந்த பிசிஸாக இருக்கிறார்கள். இப்ப இவர்களோட சேர்ந்து நாங்களும் இங்கே சேர்ந்து உட்காரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த அந்த தீர்மானத்தில் இலகுவாக ஏற்படுகிறது. சகாஃபுல்ல ஜஸ்டிஸ் ஜமீல் இருந்தார்கள், மர்ஹூம் மௌத்தாகிட்டாங்க, அல்லாஹ்வோட கபரை பிரகாசிக்க செய்யறோம். நாங்களும் அவரும் இந்த ஷரியா கமிட்டியில இருந்தோம். அப்ப முந்தைய இந்த சகாஃபுல் இருக்குது அல்லவா, இந்த சகாஃபுல் வந்து முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் செய்யலும், நான் முஸ்லிம்களுக்கு செய்ய இயலாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அவ முஸ்லிம்கள் மாத்திரம் தக்காஃபுல், இப்ப தக்காஃபுல்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 30-40% நான் முஸ்லிம் செய்யறாங்க, தக்காஃபுல் எடுக்கிறாங்க. அவ அந்த நேரத்துல தக்காஃபுல் என்றது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான். அவ சில நான் முஸ்லிம்ஸ் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கும் நீங்க தாங்களே, நாங்க பேரை மாத்திக்கொள்றோம், அந்த கவருக்கு அப்துல்லான்னு போடுறோம், ஆனா உண்மையில பேர் அப்படி இல்ல. இதுல ஷரியாவுடைய பிரச்சனை ஒன்றும் வருது, இதுல நாட்டுடைய சட்டவுடைய பிரச்சனையும் வருது. தப்பி தவறி அப்படி ஒரு வயலேஷன் செஞ்சா அது தெரிய வரக்கூடிய நேரத்தில் இது ஃப்ராட் செஞ்சின்ற அடிப்படையில் லைசன்ஸ் கேன்சல் ஆக இருக்கு. இது நாட்டுடைய சட்டத்துடைய தெளிவு. மார்க்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் மௌத் ஆகினா, வாப்பா முஸ்லிம் மகள் காஃபிராக இருந்தா, இந்த வாப்பாட சொத்து மகளுக்கு போகலாம். யாரோட சொத்து கொடுக்கப்படுமோ அவர் முஸ்லீமாக இருக்கிறது. அவன் பேர் முஸ்லீம் என்று போட்டு உண்மையில முஸ்லீம் இல்லைன்னா அவன் சொத்து பிரிக்கிற பிரச்சனை ஒண்ணுங்க உண்டா. கண்ணியமானவர்களே, அதனால முதல் முதலாக நாங்க நீங்க எல்லாரும் இந்த இடத்துல எதிர்பார்த்த இன மக்கள் இந்த இடத்துல வந்து சேராட்டியும் அதுல நியாயமான மக்கள் இருக்கிறீங்க. சில விஷயங்களை சாதிக்கிறதுக்காக தான் அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மியத்துலமா என்ன செஞ்சிருக்கிறோம்டா, கொழும்புல 4 டிவிஷன் உருவாக்கி இருக்கிறோம் ஜம்மியாக்கு. கண்டில 13 டிவிஷன் இருக்குது, குர்நாதல்ல 24 டிவிஷன் இருக்குது, அம்பாறையில மட்டும் 14 டிவிஷன் இருக்குது. ஜம்மியத்துலமாவுடைய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிரான்சஸ் இருக்குது. உலமாக்கள் கொழும்புல கிட்டத்தட்ட 350 பேர் அங்கத்துவம் எடுத்திருக்கிறாங்க. கொழும்புல இருக்கக்கூடிய 150 மஸ்ஜிதுகள் என்று சொன்னா, ஒரு விஷயத்தை நாங்க ஜம்மியத்துலமா ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு ஒரு 40 உலமாக்கள் ஜம்மியால இருக்கிறாங்க. இந்த 40 பேரால இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்க கஷ்டம். 150 மஸ்ஜிதுக்கும் கொடுக்கணும் இல்லையா? 150 மஸ்ஜிதுகள்ல குறைஞ்சது ஒரு 250 இமாம்கள் மஸ்ஜிதுகள்ல இருக்கிறாங்க. சொல்விக்க ஓதி கொடுக்கக்கூடியவர்களுடைய தொகை ஒன்று இருக்குது. உதாரணமாக ஒரு விஷயத்தை விளங்க நான் இன்று தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜமீத்துல்லமா இதுவரைக்கும் 5 பிரகடனங்களை, டிக்ளரேஷன்களை, வழிகாட்டல்களை உம்மத்துக்கு கொடுத்திருக்கு. 2004 to 2015 வரைக்கும் இந்த குறிப்பிட்ட 7-8 வருஷத்துக்குள்ள 5 டிக்ளரேஷன் ஜமியத்துலமா கொடுத்திருக்கு. இந்த 5 டிக்ளரேஷனையும் டிரஸ்டீஸ் மாறும் விளைவுகளும் இமாம்களும் இதை தெரிஞ்சுக்கொள்ளணும், பொதுமக்களும் இதை விளைவுகளும். 5 டிக்ளரேஷன் என்னன்றத விளங்கிக் கொள்றது ஆக முக்கியமான ஒரு தீனுடைய பகுதி. இதை விளங்கிக் கொள்ளாத நேரத்தில் சில நேரம் சில வலித்தவர்கள் சில குற்றங்கள், சில பாவங்கள், சில தவறாத விஷயங்களை, தகாத விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஒன்று உண்டாகிறது. இதுல இருந்து உம்மத்தை பாதுகாக்க, வாலிபர்களை பாதுகாக்க, முஸ்லிம் உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு இது எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு பகுதி டிக்ளரேஷன். 1வது என்ன டிக்ளரேஷன்? காதியாலியுடைய டிக்ளரேஷன். 2வது வேற்றுமையில ஒற்றுமையுடைய டிக்ளரேஷன். 3வது சக வாழ்வு கோ எக்ஸிஸ்டனுடைய டிக்ளரேஷன். 4வது மனாக்கிபு சஹாபாவுடைய டிக்ளரேஷன். 5வது ஐஎஸ் உடைய டிக்ளரேஷன். இப்ப இந்த 5 டிக்ளரேஷனும் ஜம்மியத்துல்லமாவால கடந்த இந்த 7 வருஷங்களால செய்யப்பட்ட சில தீர்மானங்களும் வழிகாட்டல்களும் உம்மத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள பிரகடனங்கள். இந்த பிரகடனத்துல நான் நினைக்கிற 1-2 மாஷால்லா இந்த மஸ்ஜிதுல இருக்குது. இந்த 5 டிக்ளரேஷனும் மஸ்ஜிதுல அழகாக பிரேம் பண்ணப்பட்டு மக்கள் பார்வைக்கு தொங்க வைக்கப்படும். இது மிச்சம் அவசியம். மஸ்ஜித் அல்லாஹுடைய மாளிகை. இதுல அத்தியாவசியமான சில விஷயங்களை நாங்க பல வருஷம் முயற்சி செய்து ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். உதாரணமாக பாருங்க, முஸ்லிம் ஹாஜியார் அவங்களுக்கு தெரியும், அவர் சொல்றாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பர் சமீபத்தில் அவரோட புள்ளைய ஒரு காதியானிக்கு முடிச்சு கொடுத்தார். இந்த காலத்தில் பல கதைகள், ஏராளமான பிரச்சனைகள் ஆகுது. கல்யாணம் என்ன, அவங்களை சொல்லிக் கொள்றது அஹ்மதியா, கதையான்னு சொல்ல மாட்டாங்க, அகமதியான்னு சொல்லுவாங்க. அப்ப அகமதியான்னு சொல்லக்குள்ள யாரும் என்ன, இது இது ஒரு நல்ல இயக்கம் தான் போல என்று நினைச்சு பிள்ளைய கொடுத்துடுறாங்க. பௌத்த இந்து கிறிஸ்தவருக்கு யாரும் போயிட்டு தந்த பிள்ளைய கொடுக்க மாட்டாங்க. தெரிய அப்படி நடந்தா அது ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருக்கும். ஏதோ தவறான ஒரு உறவின் காரணத்தினால் அப்படி நிகழ்வுகள் பல இடங்கள்ல நடந்திருக்குது. இது ஒரு பாரதூரமான விஷயம். இதுல கவனம் செலுத்தப்படணும். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு குடும்பமும் இதுல கவனம் செலுத்தப்படணும். இப்படி ஏராளமான, நான் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்பு நோரலிக்கு போயிருந்தேன். அப்ப இந்த ஹெட்டன் மஸ்கெலிய நுவரெலி டிஸ்ட்ரிக்டுடைய மஸ்ஜிதுகளையும் நிர்வாகிகளையும் அழைத்து உலமாக்களையும் அழைத்து பேசும் பொழுது நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி என்ன கேட்டேன்னா, எனக்கு நீங்க சொல்லுங்க, என் கேள்வியை நீங்களும் விளங்க. நான் கேட்டேன், யாரும் கல்யாணம் முடிச்சு ஒரு ஹிந்து, ஒரு புத்திஸ்ட், ஒரு கிறிஸ்டியன், அவள் முஸ்லிமாக வாழ்றா, அவர் கிறிஸ்டியனாக இந்துவாக புத்திஸ்டாக வாழ்றாரு, அதை பத்தி நான் அவங்கள்ட்ட கேட்கல. இப்படிதான் நான் சொன்னேன் அவளுக்கு. நான் மருதானையில் இருக்கக்குள்ள ஒரு கடைக்கு போவேன். அந்த கடையுடைய முதலாளி பௌத்தரு, அந்த பொண்ணு வந்து முஸ்லீம். அவங்க இணைய காணக்குள்ள தலையில முக்காட்டும் போட்டுக்கொள்வா. ஆனா வாழ்றா ஒரு பௌத்தரோட, ஒரு ஹிந்துவோடு, ஒரு கிறிஸ்டியனோட. இன்றைக்கும் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, ஒருவர் குடிப்பட்டு அவர் இறந்து போனார், அவருடைய மனைவி பாத்திமா சுல்தானா என்று வந்திருக்கிறது நியூஸ்ல. இன்றைய நியூஸ்ல வந்திருக்கிறது, மோகன் என்ற ஒருத்தர் குடிப்பட்டார், அவர் இருந்தார், அவருடைய மனைவி இந்த பேர்ல இருக்கிறார். இது இலங்கையில் அல்ல, தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம். அப்ப இப்படி இருக்கு. நான் அதை பத்தி கேட்கல. நான் சொன்னேன், பாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம் இவங்க முடிச்சிருக்கிறாங்க, ஒரு சோமபால, ஒரு டேவிட், ஒரு ஜோசப், அவங்களும் சேர்ந்து சர்ச்சுக்கு பன்சனைக்கு கோவிலுக்கு போறாங்க, அப்படிப்பட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டு. இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேள்வி தானே. 40 பேர் கையா, பாத்திமா இப்ப போறது சேர்ந்துக்கு, ஜெய்னம் இப்ப போறது பன்சரைக்கு, ருக்கையா இப்ப போறது சேர்ந்துக்கு. அவளும் மாறிட்டான். அவ இது ஒரு உம்மத்துடைய ஒரு பாரிய பிரச்சனை, ஒரு பெரிய சேலஞ்ச். உம்மத்து இதுல கவனம் செலுத்தணும். மஸ்ஜித் நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு கிராமத்துல, ஒவ்வொரு நகரத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்படி நிகழ்வுகள் நடக்கூடிய இடத்துல அதுக்கு பிரபலத்துக்கு என்ன பரிகாரம்? அவ மஸ்கலில் இருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஹஜ்ரத், என்ன சிஸ்டர் இப்படிதான் இருக்கிறா, ஆனா அவர் வர்றதுக்கு ரெடி, அந்த ஹஸ்பண்ட் வர்றதுக்கு ரெடி, அவனோட தொழிலுக்கு எது சரி வழி செஞ்சா. அவன் ஹெட்டன்ல இருந்து ஒரு சகோதரர் வந்திருந்தா, அவர் சொன்னார், ஏந்த கம்பெனில, ஏந்த ஃபேக்டரியில, நான் உங்களுக்கு அவருக்கு வர சொல்லுங்க, நான் வேலை கொடுக்குறேன். ஒரு மசூரா, ஒரு கலந்துரையாடல், ஒன்று டிஸ்கஷன் நடக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கலி அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இது இது ஒரு தெளிவு பெறுவதற்கு இது காரணமாக அமைகிறது. உதாரணமாக இந்த பகுதி கொழும்பு நாளாக பிரிச்சிருக்கிறோம் தானே ஆஜர் பாருக்காஜர், இப்போ யாருக்குமே தெரியாது, இந்த பகுதியில உள்ள கிளம்போ 1 to 15 ஜெனத்துலமாவுடைய இந்த டிவிஷனுக்கு தலைவர் யாரு, செக்ரட்டரி யாரு, அதனுடைய ட்ரெஷரர் யாருன்னு தெரியாது. அப்படிதானே? அவ இன்றைய இந்த சந்திப்புல நாங்க விரும்பினோம் அதையும் கொஞ்சம் உங்களுக்கு அப்ப தெரிஞ்சா நான் செய்யறது லேசாக இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் அப்துல்லா ஃபாஹிம் எலுமகனே, இவர் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறார். ஃபாஹிம் எலுமகனே, இவர் வந்து பிரசிடண்டா இருக்கிறார். பிரசிடர் எங்க வரல ஜமாத்ல போயிட்டீங்க. அப்ப இது இன உலமாக்கல் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த சைட்ல சிராஜ் மௌலவி இருக்கிற, ஜுஹ்ரி மௌலவி இருக்கிற, மத்த மத்த உலமாக்கல், இர்பான் மௌலவி, இப்படி எல்லாம் உலமாக்கல் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, இதுல சேர்ந்தவர்கள். அப்ப இந்த பகுதிக்கு, இந்த கலாம 1 to 15 இருக்கா, இந்த பகுதிக்கு உள்ள மஸ்ஜிதுகள் எவ்வளவு ராஜா உங்களுக்கு? 35 மஸ்ஜிதுகள் இருக்குது. அப்ப இந்த 35 மஸ்ஜிதுல உள்ள நிர்வாகிகளும் இந்த டிவிஷன்ல உள்ள ஜெபசுல்லமாவோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டா, அவங்க ஜெனியத்துல எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், சில சில வழிகாட்டல்கள், அது எந்த நேரமும் நாங்களே எந்த நேரமும் ரீச் ஆகிறது கஷ்டம் இல்லையா? எல்லாம் மஸ்ஜிதுக்கும் அப்போ இலகுப்படுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு. கொழும்பு எப்படி நாலாக பிரிச்சிருக்கிறோம், நாளுக்கும் கொழும்புல செக்ரட்டரி, ட்ரெஷரர், இப்ப கிராண்ட் பாஸ் இந்த பகுதிக்கு எடுத்தீங்க என்று சொன்னா, அபுல் ஹசன் மௌலவி தலைவரா இருக்கிறார், அங்கிட்டு செக்ரட்டரியாக ட்ரஸ்டராகவும் போடப்பட்டது. அப்துல் முக்சித் மௌலவி ஸ்ரேவல் என்று இருக்கிறார், கொலன்னாவோ பகுதிக்கு அவர் பொறுப்பா இருக்கிறார். இர்பான் மௌலவி ஹலாலுடைய, இதெல்லாம் சேர்ந்து டிஸ்ட்ரிக்டுடைய ஜெமியத்துல்லமாண்டு வரக்குல, டிஸ்ட்ரிக்டுடைய ஜெமியத்துல அப்துல் முக்சித் மௌலவி தலைவராக இருக்கிறார். செயலாளராக எங்களுடைய ஃபாசில் மௌலவி, ஜுனைத் மௌலவியுடைய மருமகன் இருக்கிறார். ஃபாசில் ஃபாரூக் ட்ரெஷரராக இருக்கிறார். அப்ப இந்த மூணு பேரும் ஜெபத்துலமா விசிக்குடைய இதுல இயங்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதை நான் என்னத்துக்கு இந்த சந்திப்புல இந்த தலைப்பை நாம எடுத்திருக்கிறோம்னா, நாங்க கொஞ்சம் இந்த 90 வருஷ பயணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜம்மியத்துல்லமா உடைய பணிகளை, உலமாக்கள் செய்யக்கூடிய இந்த பொறுப்பான விஷயங்கள்ல நாங்க எப்படி எந்த வகையில இதுக்கு பங்காளியாக, எந்த வகையில இதுக்கு பொறுப்பெடுத்து, எந்த வகையில இதுக்கு எங்களுடைய பங்களிப்பு செய்யலாம், யாருக்கு எதுல ஆற்றல் திறமை இருக்குதோ அவர்கள் இதுல பங்களிப்பு செய்யக்கூடிய நேரத்துல இந்த தூத இந்த செய்திய உம்மத்துக்கு ரீச் ஆகிறது லேசாக இருக்கு. உதாரணமாக பம்பலப்பட்டி மஸ்ஜிதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 300 ஒரு 500 வீடுகள் இருக்குமா மம்மலப்பட்டி மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்டது? இப்ப 240 வீட்டுக்கும் உதாரணமா ஜெமியத்துல்லமா எடுத்திருக்கக்கூடிய இந்த 5 தீர்மானங்களை, இந்த 5 தீர்மானம்ன்றது கண்ணியமானவர்களே, இது ஆக முக்கியமான தீர்மானங்கள். ஒன்னாவது காதியானி. இந்த காதியானியுடைய விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1919 ஸ்ரீலங்கால காதியானிகள் இருக்கிறாங்க. நாங்க என்னத்துக்கு காதியானியை பத்தி இப்ப பேசணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தலை சுத்துச்சு. ஒரு ஒரு இது வந்த நேரத்துல ஒரு லீஃப்லெட் கொழும்புல லாஸ்ட் மந்த் பெரிய புக் ஸ்டால் ஒன்று போட்டாங்க. அந்த புக் ஸ்டால் கிளம்போ முனிசிபல் தெருல தான் நடந்துச்சு. அந்த முனிசிபல் தெருல நடந்த இதுல அவங்களோட ஒரு ஸ்டால போட்டு சிங்கள லாங்குவேஜ்ல குரான் டிரான்ஸ்லேஷன் விற்கிறாங்க. சிங்கள படித்தவர்கள் போயிட்டு அகமதியா அகமதியான் போட்டிருக்கிறது, குரான் டிரான்ஸ்லேஷன் போட்டு சிங்கள லாங்குவேஜ்ல. அதுக்கப்புறம் பல அப்ரோச் செஞ்சு எங்களுக்கு அது மூடை மேலாம போச்சு. என்ன ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இந்த பிரச்சனை திருமணங்கள் ஆகுது, குடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு போறாங்க. நீர்கொழும்பு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா சர்வ சாதாரணமாக புழங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. பசியால பகுதியில் இருக்குது. இங்கிட்டு பொலநறுவையிலும் அவர்கள் பேஸ் கொழும்புல பேஸ் லைன்ல இருக்குது. அப்ப அன்றாட வாழ்க்கையில நான் சென்ற மாதம் ஜும்மா ஹொத்பால சம்மாங்கோட்டையில ஒரு 3 நிமிஷம் இதை பத்தி மென்ஷன் பண்ணினேன். 3 பேர் தொழுகைக்கு பிறகு வந்து சந்திச்சாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஒரு காதியானி அசருக்கு வாராரு இங்க, அவர் தனியே தான் தொழுவார் இந்த பள்ளியில வந்து, அவர் என்னைய ஒரே காதியானிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நாங்க உலமாக்கல எங்க வேலை இதெல்லாம் பார்க்கல. நிர்வாகிகள் அவங்க எல்லாம் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. பள்ளியை கட்டுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், எல்லாம் நடக்குது. உள்ளுக்கால விஷம் எங்களுக்கு தெரியாம போய்கொண்டிருக்குது. அப்ப இந்த நேரத்துல இது இது வந்து ஜம்சம் இல்ல, சமீபத்துல சவுதில சில பாட்டில்ஸ் பிடிச்சாங்க, ஜம்சம் விக்கிறாங்க, டூப்ளிகேட் வாட்டர். இதனால ஜம்சம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இப்ப ஜித்தா ஏர்போர்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஜம்சம் வாங்கணும்னா ஜித்தா ஏர்போர்ட்ல வந்துதான் வாங்கணும். எங்களுக்கு பயம் என்னன்னா, யாரும் பௌத்தராகி போறது, இந்துவாகி போறது, கிறிஸ்டியனாகி போறதுன்றது அது சரியான அறிவு. அது ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா இந்த நாட்டில் குறைஞ்சது 1500-2000 முன்னாலே இருக்கு. ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட்ல 40 குடும்பம் அன்றைக்கு வந்ததுலே சர்ச்சுக்கும் பன்சலுக்கும் கோவிலுக்கும் போறவங்க இருக்கிறாங்கன்னா நாட்டில் பல இடத்துல ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்தீங்கன்னா இந்த இந்த பாரிய பயங்கரமான ஒரு குற்றம் ஒன்று உலகத்துல இலங்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, அது தெரிய வரும். அல்ல பாதுகாக்கணும். அது அந்தந்த பகுதியில உள்ள உலமாக்களுடைய இந்த டிவிஷன் வச்சிருக்கிறோம். இந்த டிவிஷன்ல மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளோட சேர்ந்து இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணினா அது ஏன் அப்படி நடந்திருக்குது. ஒரு ஒரு பெண் இஸ்லாத்தை விட்டு வேறொரு மதத்துக்கு போறதாக இருந்தா அது எங்களுக்கு ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம். அதை எப்படி பாதுகாக்கணும் என்று நாங்க யோசிக்கிறோம். இப்ப யாரும் யோசிக்கிற என்னத்துக்கு இப்ப இந்த காதியானியை பத்தி, என்னத்துக்கு இந்த ஷியாவை பத்தி, என்னத்துக்கு இந்த ISIS பத்தி, ஜெகத்துல வாங்க வேற வேலை இல்லையா என்று யோசிக்கலாம். நான் ISIS பத்தி பேசிட்டு கீழே இறங்குறேன். ஓ, அன்றைக்கு ISIS பத்தி பேசிட்டு வந்தா இங்க இந்த வாலிபர்கள், ஏராளமான வாலிபர்கள் அதுல கவரப்பட்டு இருக்கிறார்கள். ஒருவர் பெய் தங்க உயிரை கொடுத்ததுக்கு பிறகுதான் இங்க எல்லாரும் முழிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு இன்டர்நெட் இந்த கூகுள் இந்த வாட்ஸ்அப் இந்த இதுகளால கவரப்பட்டு பலரும் அதுக்கு அதை பத்தி பேசக்குள்ள சிலருக்கு நடுக்கம் வருது. ஒரு பாய் வந்து பேசுறார், நடுங்கிறார், நீங்க எப்படி அதை சொல்ல கேட்கிறார். அப்ப அதுல அவ்வளவு ஊறி போயிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கேர்ள், நல்ல ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கேர்ள், 16 இயர்ஸ் பிளைட்ல ஏற போகுது. பிளைட்ல ஏறிச்சு ரனவேல உள்ள பிளைட்ட நிப்பாட்டிக்கிறாங்க அந்த பிள்ளை இறக்கிறதுக்கு. பதினாறு வயசு பிள்ள, பொம்பளை பிள்ள. இங்கேயும் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எத்தனையோ போயிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகள், அருகாஜர் குமர பிள்ளைகள் போயிருக்கிறாங்க இங்க இருந்து. அப்ப இதெல்லாம் சொல்லாம உலமாக்கள் அப்படி மூடி மறைச்சு கொண்டு இருந்தா என்ன நடக்கும் மக்களுக்கு? அப்ப இது நிர்வாகிகளோட, ஊர் மக்களோட, முக்கியஸ்தர்களோட தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணினாதான் ஓஹோ இப்படி ஒன்று இருக்குது, அலர்ட் ஆகுதுங்க. எங்களுடைய குறிக்கோள் தான் சொல்ல வந்தது என்னன்னா, 1919 உருவாக்கப்பட்ட இந்த காதியானிகள் வந்து விஸ்தரிப்பாக விஸ்தரிப்பாக இப்ப நல்ல இடம் பிடிச்சிட்டாங்க. இந்த நல்ல இடம் பிடிச்சு நாளுக்கு நாள் விசாலமாக கொண்டே போறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும்? இடைக்கிடைக்கு எங்களோட மக்களுக்கு கொஞ்சம் இதை பத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதற்கு ஆக லேசான வழி, மச்சதுல அழகாக இதை தொங்க வச்சு வச்சுட்டா வாலிபர்களும் உலமாக்களும் முக்கியஸ்தர்களும் படிக்க படிக்க அல்ஹம்துலில்லா அதுல ஒரு தெளிவு. மச்சதுல ஃப்ரீ வால்ஸ் ஏராளமா இருக்குதானே, அதுல நோட்டீஸ் போட்டு யாருக்கும் வியாபாரம் செய்ய தேவையில்லை. மக்களுடைய அகீதா, கொள்கை ரீதியான சில விஷயங்களை சவுதியில போய் பாத்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் மஸ்ஜிதுல தேவையானதுகளை, மஸ்ஜிதுடைய தேவைக்கு மஸ்ஜித் மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் மாஷா அல்லாஹ் நல்ல உண்டியல் உண்ட போட்டு வச்சிருக்கிறோம். 2-3 கீழே மேல எல்லாம் தேவைக்காக வேண்டி ஒரு தேவை நிறைவேறும். அதை விட தேவை மக்களுடைய கொள்கைய பாதுகாப்பு, ஈமான பாதுகாப்பு. அது சும்மா நாலு நாளைக்கு தொங்குது, நாலாவது நாள் அது கரைஞ்சு அப்படியே போயிருது. இப்ப நான் ஒரு மஸ்ஜிதுக்கு போயிட்டு வந்தேன், அதுல ஹலால ஒரு பக்கத்துக்கு வச்சு ஒரு பக்கத்துக்கு இந்த சஹாபாக்கள் இதை வச்சு அப்படி தொங்க வச்சிருக்குது. அடுத்தது பரட்டினா 2015 ஹலாலுடைய நோட்டீஸ். நாங்க மஸ்ஜிதுக்கு ஹலாலுடைய இந்த நோட்டீஸ கொண்டு வராம இருக்கதா ஹலால் லோகோ அறிமுகப்படுத்தினோம். ஹலால் லோகோ அப்ப எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க 2 விஷயம் செஞ்சோம். ஒன்று, ஜமீத்துல்லமா இந்த ஹலால்ல இருந்து விட்ரோ பண்ணி ஹலால ஒரு அழகான பவுண்டர் மெம்பர்ஸ், முஸ்லிம்களுடைய பவுண்டர் மெம்பர்ஸ் இருந்து லாயர்ஸ், படித்தவர்கள், வியாபாரிகள், இவங்களோட கமிட்டி ஒன்று அமைச்சு இப்ப ஒரு போர்டு ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் நிறுவனத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே கம்பெனிஸ், அதே ஹலால் எல்லாமே இருக்குது. ஆனா எங்களுக்கு போட்ட கண்டிஷன் என்னது, கடைசியில நீங்க ஹலாலுக்கு எந்த சார்ஜும் பண்ணக்கூடாது. ஹலாலுக்கு எந்த சார்ஜும் பண்ணக்கூடாது, ஹலாலுக்கு சார்ஜ் பண்ண கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு 1:35 இருக்குது. இதுக்குள்ள நான் பல விஷயங்களை சொல்லணும். இது பல மணி நேரம் உட்கார்ந்தாலும் இந்த விஷயங்களை முடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த சொற்ப நேரத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நான் இந்த 5 விஷயங்களையும் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கோங்க. முதலாவது, நான் சொன்னது உலமாக்களும் முக்கியஸ்தர்களும் தீனுடைய விஷயத்துக்கு பங்களிப்பு செய்யணும். ஜமத்துலமா எடுத்திருக்கக்கூடிய 5 டிக்ளரேஷனும் மக்கள் மயம் படுத்தப்படும். உதாரணமாக இது 5 பிரிண்ட் பண்ணி 240 வீடுகள் இருக்குதுன்னா 1200 காப்பீஸ் இதுல தயாரிச்சு ஒவ்வொரு இதுலையும் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்பி வச்சா இந்த மஸ்ஜிதுடைய ஒரு பாரிய பொறுப்பொண்டு நிறைவேறும். இந்த 5 டிக்ளரேஷன் அது சின்னதாகத்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அது 5 பிரிண்ட் பண்ணி எடுத்தாலும் ஒரு 150 ரூபா இதுக்கு செலவாக மாட்டாது. இந்த 5 டிக்ளரேஷனையும் எடுத்து இந்த வீடுகளுக்கு கொடுக்கறதின் மூலமாக மஸ்ஜிதுக்கும் ஊடுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த மக்களுக்கு இதை விலகி கொள்றதுக்கு லேசாக இருக்கும். தேவையான இடங்களை அடையாளம் கண்டு அவைகள் மஸ்ஜிதுல தொங்க விடப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹு தஆலா வாரக்கிழமையில அஞ்சையும் ஒரே இடத்துல பிரிண்ட் பண்ணி ஒரே புக்காக தயாரிக்கிறார். அப்ப அதுல ஒரு 250 காப்பீஸ் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா இந்த வீடுகளுக்கு அந்தந்த மஸ்ஜிதுகளுக்கு உள்ள முஸ்லிம்களுக்கு அது போறதுக்கு என்ன செய்யும் வழிவகுக்கும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த அஞ்சுடைய சுருக்கத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த அஞ்சு எதுக்காக நாங்க செஞ்சிருக்கிறோம்? உதாரணமாக ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்றது யாருக்கும் அது அனுமதிக்கப்பட்டதில்லை. ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அது எந்த கட்டமாக இருக்கும் என்பதை நீங்க விளைக்கணும். உதாரணமாக இந்த காதியான் என்பவர் 1840 அல்லது 38 இந்தியால காதியான்ல பிறந்தார். நான் மிச்சம் சுருக்கமாக எங்களோட மேல் புள்ளரிச்சு போகும் அவருடைய விஷயத்தை நான் சொல்றேன். அவர் 1895 இப்படி போகல ஒவ்வொரு நாளைக்கும் கொள்கை மாத்தி 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 வந்து கடைசியில என்ன சொன்னார் தெரியுமா? ஏண்ட உடம்பு முஹம்மதுடைய ரூஹ்னு சொன்னார். அப்படின்னா நபியுடைய மனைவிமார் எல்லாம் ஏண்ட மனைவிதான் சொன்னார். உலகத்துல யாருமே இப்படி கில்த்தி டாக் கொண்டு பண்ணினதே கிடையாது. இப்ப அவருடைய அவங்களோட பேசி பெருக்கிறது லண்டன்ல தான். லண்டன், கனடா போன்ற நாடுகள்ல அவங்களுக்கு சரியான வரவேற்பு இருக்கு. இஸ்லாம் என்று சொன்னா அகமதியாவை கொண்டுதான் ஆரம்பமாகும் லண்டன்ல. அப்ப அவர்களுக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இஸ்லாம் என்ற பேர்ல கொடுக்கப்படுது. அப்ப இது ஒரு பாரதூரமான விஷயம். யாரும் தெரியாம போய் சிக்கிக்கொண்டாங்க கலெக்டர் பெரிய கஷ்டம். ஒரு குமரை முடிச்சு கொடுத்துதான் இருந்த வாப்பா கடைசியில வாப்பா குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அதுலுக்கு போய் சேர்ந்துருவாங்க. இந்த ஆபத்திலிருந்து உம்மத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இடைக்கிட இப்படி விஷயங்களை நாங்க பேசிக்கொள்றது. இத 1974 பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட் இதை டிக்ளேர் பண்ணினாங்க. நினைக்கிறேன் உலகத்துல ஒரு பார்லிமெண்ட் ஒன்று முஸ்லிம்கள் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணின முதல் கூட்டம் இவருக்கு. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 1984 சவுதியில மக்கால உலகத்துடைய எல்லா நாடுகள்ல இருந்து உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராபித்தாவின் மூலமாக வேர்ல்ட் முஸ்லிம் லீகின் மூலமாக ஒரு பத்வா இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று கொடுக்கப்பட்டது. 2007 இலங்கையில அல்ஹம்துலில்லா அந்த நேரத்தில் இருந்த 150-200 மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், உலமாக்கள், ஜம்மியா எல்லா அமைப்புகள், பார்லிமெண்ட்ல இருந்த 24 பேர் எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் ரன்முத்து ஹோட்டல்ல அந்த டிக்ளரேஷன் நடந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது 2007 9 பத்திரிகைகள்லையும் டெய்லி நியூஸ், ஐலண்ட், லங்கா தீப, இப்படி தினகரன், 9 நேஷனல் பேப்பர்ஸ்ல பப்ளிக் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது அல்ஹம்துலில்லா இலங்கைக்கு கிடைச்ச, இலங்கை முஸ்லிம்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் அது. ஏன்னா அவர்கள் உலகத்தில் எங்க இருந்தாலும் அவர்கள் சேலஞ்ச் பண்றது உண்டு. அல்லாஹ் கிருபை கொண்டு அவர்கள் எந்த சேலஞ்சும் 7 லாயர்ஸ், 7 உலமாக்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் இருந்து தயாரிச்சதுதான் அந்த காதியான டிக்ளரேஷன். காதியான டிக்ளரேஷன் தயாரிக்கப்பட்டது 7 மணி நேரம். ஜிம்மாக்கு போற உட்கார்ந்தோம் நான், பாய் முஸ்தபா, சிப்லி அஜீஸ், சலீம் மர்சூப் எல்லாரும். 2:30 மணில இருந்து 8-9 மணி வரைக்கும் அதை டிராப் பண்ணோம். அந்த சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்தார் ஒரு சௌஹான், அகமது என்று, அகமது சௌஹான். அவர் வந்து இதுல 13 வருஷமாக கஷ்டப்பட்டிருக்கிறார். கேப் டவுன்ல ஒரு மஸ்ஜிதுல இமாம், 13 வருஷமாக இமாமாக இருந்தவர். நிர்வாகிகள் அவரை விளக்கினாங்க, ஏன்னா இவர் காதியானிகளுக்கு சப்போர்ட் பண்றார் என்ற காரணத்தினால அவர் ஹியூமன் ரைட்ஸ் போயிட்டு வழக்கு போட்டு டிரஸ்டிமார்களுக்கு எதிராக அந்த மஸ்ஜிதுடைய கேட்கவனுடைய மஸ்ஜிதுக்கும் அவருக்கும் இடையில 13 வருஷம் கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸுக்கு உலகத்துள்ள பிரமினன்ட் உலமாக்கள் பங்களிப்பு செய்தார். நான் அந்த அகமது சௌஹான் என்ற கேப்டவுன்ல இருக்கக்கூடியவருடைய வீட்டுக்கு போனேன். ராஜா உட்கார்ந்திருக்கிற தூண்ல இருந்து இங்க வரைக்கும் அந்த புக்ஸ் இப்படி அந்த கோர்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணப்பட்ட அந்த கேசஸ் ஃபைல்ஸ் இருந்துச்சு. அவருக்கு 10 பேர் பிஹெச்டி செய்யக்கூடிய அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. 100 நாட்கள் உலமாக்கள் 5 பேர் ஒரே ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கேஸ் எடுக்கிறதுக்காக, இறுதி நபித்துவத்துக்காக. ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இது நாங்க சில நேரத்துக்கு இதெல்லாம் அழைத்துக் கொள்றது இல்லை, ஆனா இது பாரதூரமான பயங்கரமான விஷயம். 2003 ஒரு புக் எழுதப்பட்டுச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக, அதை சும்மா அப்படியே அலட்சியமாக விட்டதுனாலதான் 3 வருஷமாக படாத பாடுபட்டோம். யாருமே அதை கணக்கெடுக்கல, எங்களை பத்தி அப்படி இப்படி பேசிட்டு போகட்டும் என்று சில நேரம் விட்டுட்டு போகல, அதுக்கு போல அடிப்படுற பணி இருக்குதே அது தாங்கி குடிக்கலாம் இருக்கும். அதனால சில சில விஷயங்கள் வருமுன் காப்போம் என்று சொல்லுவோம் இல்லையா, இங்கு வரக்குல நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்றது. பிகாஸ் இப்ப அப்படிப்பட்ட நேரம் அல்ல, இது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 5 அபாயங்கள், 5 ஆபத்துகள். இதுல எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம், எங்கட நண்பர்கள், எங்கட தொழிலாளர்கள், எங்களுக்கு தெரியாம எங்கட ஏழைகள் மக்கள் எல்லாரும் இதுல சிக்கிக் கொண்டிருக்கிறாங்க. அதுல இருந்து பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு. அதை பத்தி அவேர்னஸ் ஒன்று இருந்தால்தான் பாதுகாக்க முடியும். அதுல 1வது பாதியா, 2வது எங்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு சமீப காலத்தில் இந்த வேற்றுமை 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 பேசப்பட்டு பேசப்பட்டு, அவர் இந்த ஜமா, இவர் இந்த ஜமா, அவர் இந்த கொள்கை, இவர் இந்த கொள்கை, அவர் இந்த தரிக்கா, இவர் இந்த தரிக்கா, அவர் இந்த இப்படி வேற்றுமை ஆகி 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 ஒருவருக்கு ஒருவர் முஸ்லிம்களை காத்திருப்போல பாக்குற அளவுக்கு வேற்றுமையா. இதுக்குதான் கீழே மசூதிகளை தொங்க வைக்கப்பட்டிருக்குது, யூனிட்டி டிக்ளரேஷன், கோ எக்ஸிஸ்டன்ஸ், யூனிட்டி டிக்ளரேஷன், அது கூட கோ எக்ஸிஸ்டன்ஸ். உங்களுக்கு தேர்வலையில நடந்தது தெரியும், இலங்கையில நீங்க எந்த ஒரு வரலாறையும் காட்ட மாட்டீங்க. At a time, 131 Muslims at a time arrest பண்ணப்பட்டது. தேர்வலையில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு நடந்த ஆபத்து தான், 2 பன்சலை உள்ளுக்கு 2 பேர் கத்தியால குத்தி கொண்ட வரலாறு ஏன் காட்டுறது மிச்சம் கருது. ஆனா எங்க மசூதி உள்ளுக்கு நடந்திருக்குது. அந்த கொலையை நடக்கிற அளவுக்கு காரணம் என்ன, இவங்க தரீக்கா, இவங்க தௌஹீத், இவங்க ஜமாத், இவங்க இது இப்படி மோதல்ல ஏற்பட்டதுதான். அவ இதுக்கு என்ன என்ன பரிகாரம் என்று நாங்க ஆராய்ச்சி செஞ்சு, இதை நான் பேசுறது இருந்தா எனக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் வேணும், நான் இத பத்தி விவரிக்க உங்களுக்கு இந்த ஷார்ட் டைம்ல விவரிக்க இயலாது. நான் சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, கனிமானத்திலே சில மசாயில்கள் இருக்குது. ஷாஃபி மதம், ஹனபி மதம், மாலிகி மதம், ஹம்பலி மதம், 4 மதம். ஸ்ரீலங்கால ஷாஃபி, இந்தியா பாகிஸ்தான்ல ஹனபி, ஈராக் மொரோக்கோல மாலிகி, சவுதியில ஹம்பலி. 4 மதம், 4 நாட்கள் இருக்கு உலகத்தில். இப்படி பிரிஞ்சிருக்காங்க. தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்துல ஜிக்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுறாங்க, 200 மசாயில்கள்ல கருத்து வேற்றுமை இருக்குது. 1, 2 தக்பீர் கட்டுறதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 200 மசாயில்கள்ல இதெல்லாம் பிழையானது இல்ல, சரியானதுதான். ஷாஃபி பிழை, ஹனபி பிழை, மாலிக் பிழை, அம்பலி பிழை, இல்ல எல்லாமே சரி. அவ எல்லாம் சரியின்னா இது எப்படி ஒத்தருக்கொத்தர் மதிச்சு பழகணும். ஹனபி பள்ளி சொல்லுறாங்க 4:30 அசான், சம்மாங்கோட்டை மஸ்ஜித் 3:30 அசான். ஒருவருக்கு ஒரு மோதல் இல்லையா, அங்க தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுவார், இங்க தொப்புளுக்கு மேல தக்பீர் கட்டுவார். அங்க பிஸ்மில்லா முன்ன ஓதுவார், இங்க பிஸ்மில்லா பிளமா ஓதுவார். அங்க ஆமீன் சொல்ல மாட்டாங்க, இங்க ஆமீன் சொல்லுவாங்க. வெளிப்படையாக தெரியக்கூடிய ஏராளமான சுன்னத்துகள் ஒருவருக்கு ஒருவர், அவங்கள்ட்ட இது சுன்னத்தாக இருக்கும், உங்கள்ட்ட சுன்னத் இல்லாம இருக்கும். சூரத்துல் பாத்தியா எல்லாரும் ஓதுவாங்க, ஷாஃபி பள்ளியில ஷாஃபிகள், கனப்பில யாருமே சூரத்துல் பாத்தியா இமாமுக்கு பின்னுக்கு ஓத மாட்டாங்க. எங்கள்ட்ட சூரத்தில் பாத்தியா ஓதாட்டி தொழுகை இல்ல, அவங்கள்ட்ட சூரத்தில் பாத்தியா ஓதினா மக்ருவாகும். 200 மசாயில்கள் கருத்து வேற்றுமை இருக்குது. இந்த கருத்து வேற்றுமை தவறானது இல்லை, இது ரஹமத்தானது. ஆனா இந்த கருத்து வேற்றுமைய எல்லாரும் ஒரு அசாபாக புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி புரியாதீங்க. எதை நீங்க விளங்கணுமோ அதை விளங்குறீங்க இல்ல, அதுக்கு பிறகு உள்ளது நான் சொல்றேன். எதை விளங்கணுமோ, எதை அப்படி விளங்க கூடாதோ அப்படி பிள்ளையாக விளங்கி கொண்டிருக்கிறோம் மக்கள். அதுக்குதான் ஜெனசுலமா எடுத்த முடிவும் யூனிட்டி டிக்ளரேஷன். இதெல்லாம் வாசிக்கணும், அடிக்கடி அடிக்கடி வாசிக்கணும் சகவால். உதாரணமா நான் எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்க தான் இந்த டிக்ளரேஷன் செஞ்சோம். நான் அடிக்கடி நானே வாசிச்சு கொள்வது எதுக்கு? அது சூரத்துல் ஃபாத்திஹா போல, சூரத்துல் ஃபாத்திஹா 17 முறை ஓதுறதா வர்றது சுண்ணத்துல. ஓதக்குள்ள ஒண்ணு படிக்கக்குள்ளதான் உள்ளத்துல பதிவாகும். அப்ப யூனிட்டியை பத்தி நீங்க சாதனையா காதலியா நக்ஷபந்தியா அலவியா முஸ்தபையா புகாரி எந்த தரிக்கா எந்த ஜமாத் எந்த மதம், இது வேற்றுமைக்குரியது அல்ல, இது ஒற்றுமைக்குரியது என்றது மக்களுக்கு வழிகாட்டு. அடிக்கடி பேசி பேசிதான் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. கண்ணியமானவர்களே, கண்ணூர் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஏராளமான உலமாக்கள் புத்திஜீவிகள் படித்தவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போறது, இந்த நாட்டில் நாங்கள் அழகான ஒரு ஒற்றுமையை காண்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் உள்ள நீடிக்க வைக்கும். மூணாவது நாங்கள் எடுத்திருக்கக்கூடியதான் சகவாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனே. எங்களுக்கு மத்தியில எப்படி நாங்க ஒற்றுமையாக இருக்கலாம் என்று எங்களுக்கு மத்தியில் எடுத்திருக்கிறது போல காஃபிர்களோட எப்படி நாங்க சகவாழ்வ எங்களுடைய அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் வச்சு கொள்றது. பௌத்தர்கள் இந்துக்களோட நாங்க சேர்ந்துதானே இருக்கணும் என்று சொல்லி நாங்க சீனியும் பாலும் போல கலக்கிறதா அல்லது நாங்க ஒதுங்கி இருக்கிறதா என்றதுடைய வழிகாட்டுது, ஷரியாவுடைய வழிகாட்டுது. அதனால அழகான முறையில தொகுத்திருக்கிறோம். கடந்த வருடங்களில் ஏற்பட்ட எங்களுக்கு சோதனை 2012 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி, 2011 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி அல்ல 2012ஆகத்தான் இருக்கும் அநேகமாக. 2012 நவம்பர் மாசம் 8ஆம் தேதி தொல்பெட்டி மசூதில பார்லிமெண்ட் எம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு ரகசியமான சந்திப்பு செஞ்சது. அவர்களுக்கு சொல்லும் 2012 சொல்றது. 2012 அந்த கூட்டத்துல நவம்பர்ல 8ஆம் தேதி பள்ளியில அவர்களை எடுத்து எல்லாருக்கும் அந்த பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய மர்கஸ் மதரசா சைட்ல அவர்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல நாங்க காட்டினோம். எங்க நாட்டுல வரக்கூடிய காலங்கள்ல ஒரு அபாயத்தை முன்னோக்கி இருக்கிறோம், அப்படி சில தகவல்கள் எங்களுக்கு வெளியா இருக்குது. இதோ பாருங்க, பன்சலைகள்ல இப்படி இப்படி எல்லாம் தவறான முஸ்லிம்களை பத்தி தகவல்கள் போயிருக்குது, நீங்க எல்லாரும் அலர்ட் ஆகணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்க. இப்ப இது பார்லிமெண்டேரியன்ஸுக்கு மட்டும் சொல்லி விஷயம் நடக்காது. அதுக்காக 5000 உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு டிக்ளரேஷன், ஒரு ஒற்றுமை பிரகடனம் செஞ்சது போல நாங்க கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனைய சகவாழ்வு பிரகடனம் ஒன்று ஏற்படுத்தினோம். கடந்த 2.5 வருஷமாக 2013-14 இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சோதனை நேரத்தில் முஸ்லிம்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க செஞ்ச முயற்சியில அதுதான் நாங்க முக்கியமானது. சகவாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ். பன்சிலைக்கு போங்க, பள்ளிக்கு போங்க, மசூதிக்கு போங்க, அவர்களை சந்திங்க, ஹாமதூரை சந்திங்க, இவரை சந்திங்க, இவருக்கு இஸ்லாத்தை பத்தி நாங்க போனோம். மகனாய்க்கு சந்திக்க மல்வத் அஸ்கரிய நான் மிக வருந்திய, என் வாழ்க்கையில மிக வருந்திய ஒரு சந்தர்ப்பம் ஒன்றுதான் நான் மல்வத்த நாயக்கை சந்திச்சுட்டு வெளியே வரக்கூட என் உள்ளத்தில் ஏற்பட்ட கவலை. மல்வத்த நாயக்கு சொல்றாரு, மாடு அறுக்கிறது இஸ்லாத்துல கூடாது. அவருக்கு 70 வயசு இருக்கு, காதும் அவருக்கு சரியா போட்டிருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நபித்துவா மேவாங்க கேளுது. யாரு சொல்லி? நபி அவங்க சொல்லி. மாடு அறுக்கிறது நெருப்புல இருந்து அறுக்கிறது போல, மாடு அறுக்கிறதுனா நீ தகரம் ஒரு இரும்ப நெருப்புல வச்சுட்டுதான் நீ அறுக்கணும், அப்படி அறுக்கலுமா? அப்ப அறுக்க கூடாது. அப்ப அவர் சொல்றாரு, இந்த உறவு இருக்குது முஸ்லிம்களோட, நான் வாங்குறது கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் செய்யறது முஸ்லிம்களோட. இவ்வளவு காலமாக நாங்களும் வாழ்ந்து முஸ்லிம்கள் கொடுக்கல் வாங்கல், அவருக்கு வாகனம் வாங்கி கொடுக்கிறது, அவருக்கு பல உதவிகள் செய்யறது, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுறது, அவரோட நண்பராக இருக்கிறது. ஆனா எங்களோட மார்க்கத்தை நாங்க அவருக்கு சொல்ல தவறிட்டோம். எங்களோட மார்க்கத்தை சரியாக முறையில மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க இதுவரைக்கும் 6 சின்ன 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 புக்ஸ் வெளியாகி இருக்கிறோம். அது எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் தான் வரும். 6 தலைப்பு. இப்பாக நல்ல சந்தர்ப்பம். முதலாவது குர்பான், இரண்டாவது ஸ்ரீலங்கால இவ்வளவு மஸ்ஜிதுகள், இன்னத்துக்கு மஸ்ஜிதுகள், மூணாவது நாங்க எழுதுறோம் ஏன் இந்த அக்கம் பக்கத்து நாடுகள் பௌத்த நாடுகள் இஸ்லாத்துக்கு வந்தது, யுத்தத்தாலயா வாளாலயா அன்பாலயா பண்பாலயா. முஸ்லிம்களுடைய பாப்புலேஷனை பத்தி உங்களுக்குள்ள சந்தேகம். அஞ்சாவது ஜிஹாத் என்றால் என்னன்றதை நாங்க டெஃபினேஷனாக அழகாக எழுதியிருக்கிறோம். ஜிஹாத் என்ன? ஆறாவது இப்ப ரிலீஸ் ஆக இருக்குது போன வாரத்துல, நிகாப் ஹிஜாப் சிங்களத்தில். இந்த 6 புக்கும் சிங்களத்தில் வெரி சிம்பிள் லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, இந்த நாட்டில் 2,00,000 பாரிக்கு தான் லைசன் இல்லாம, சின்ன 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 எல்லாம் பொட்டி கடை, அந்த கடை இந்த கடை, வீட்டு வீட்டு இப்படி பாரிக்குது. லைசன் உள்ளது வேற இருக்குது. பார் வாரதுல பிற இல்ல, மஸ்ஜித் வாரதுல பிற. மனிதனுக்கு படிச்சா ஓஹோ விளங்குது. ஹிட்லரா கொண்டாரு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார்ல கொண்டதா முஸ்லிம்கள் கொண்டதையா நீங்க காட்டுறீங்க? கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உலகத்துல யாரு கொலை செஞ்சது? மால்டீவ்ஸ் இஸ்லாமுக்கு வந்தது யுத்தத்தாலயா? அபுல் பரகாத் பர்பரி என்ற ஒரு பெரியார் வந்தார் ஒரு ஊர்ல, அந்த பழக்கம் இருந்து மால்டீவியன்ஸ் என்ன செய்வாங்க என்று சொன்னா, ஒரு பெண் அறுக்க கொடுப்பாங்க. ராஜா என்ன செய்வாரு? அந்த பெண் எடுத்து தவறான முறையில் அறுத்து அவர் கொண்டு போடுவாரு. ஒவ்வொரு வருஷம் ஒரு பிள்ளை கொடுப்பாங்க. அந்த பிள்ளைய கொடுக்கிற அன்றைக்கு இந்த பெரியார், ஒரு பெரிய மாலிகி மசபை சேர்ந்த ஒரு பெரியார் மொரோக்கோ இந்த பகுதியில இருந்து வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் இன்றைக்கு போறேன். அவர் போயிட்டு வந்தார், அவருக்கு எந்த உயிர் ஆபத்தும் இல்ல. ஊரே இஸ்லாத்துக்கு வந்துச்சு. மால்டீவியன் இஸ்லாத்துக்கு வந்தது அப்படிதான், ஸ்ரீலங்கா பௌத்த மதத்துக்கு வந்ததும் அப்படிதான். அவர் நீங்க சொல்ற மாதிரி யாரும் ஆயுதத்தை புடிச்சுக்கோ, நீங்க போயிட்டு யாரும் பௌத்தர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எடுக்க இல்ல. ஹிஜாப் நிகாப் என்பது அது உலகத்துல கிறிஸ்டியன்ஸ் இங்க டச் வந்த நேரத்துல இன்றைக்கு நீங்க பாருங்க தலையை மறைச்சுதான் இருக்கிறாங்க, தலையை மறைச்சு. அந்த காலத்துல வந்த ஜூயிஷாக இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், பௌத்த மதத்திலேயும் சொல்லிருக்கிறது பெண்கள் தன்னை மறைச்சு கொண்டுதான் இருக்கிறோம். சயின்டிபிக்கலி லாஜிக்கலி இந்த 6 புக்ஸ் மாஷா அல்லாஹ் சரியான வரவேற்பு. பௌத்தர்கள் விரோதிகள் குரோதம் உள்ளவர்கள் இதை படிச்சுட்டு சொல்றாங்க. அன்னைக்கு இங்க நிறுத்தார் அர்ஷாத் மௌலவி சொல்றாரு, ஒரு இந்த தெய்வநிலையில் உள்ளவர் வந்து கதவை தட்டி ராவ் 10 மணிக்கு கேட்கிறாரா, எனக்கு இந்த புக்கை தாப்பா, நான் படிச்சு இவ்வளவு காலம் இஸ்லாத்தை பத்தி நான் இப்படி தவறாக இருந்தேன். மொத்த மொத்த கொள்கையில் உள்ளவர்களுக்கு இந்த புக்ஸ் கொடுத்தீங்கன்னா சிங்களவர்கள் பார்த்துட்டு ஆச்சரியம். அவ இதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறோம். சகவாழ்வோ கோஎக்ஸிஸ்டன்ஸ், எந்த அளவுக்கு நீங்க இருக்கணும், கலந்து போறதும் இல்ல பிரிஞ்சு போறதும் இல்ல. உதாரணமாக பஞ்சலைக்கு போயிட்டு பூத்தட்டை வைக்க தேவையில்லை, நீங்க ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று கொண்டு போயிட்டு கொடுங்க, நீங்க நீங்க பூத்தட்டை வைக்கிறோம் அவருக்கு, அதை கூட வேலை இல்லை, அது அவரு சொல்லுவாங்க. நீங்க அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க, நீங்க எனக்கு கும்பிடணும், எங்களை கும்பிடல கையை கொடுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. இவ்வளவு காலம் எங்களோட மூதாதையர்கள் முன்னோர்கள், கண்டியை சேர்ந்தவன் தான், கண்டில தான் நல்லதா மாளிகா கிட்டையும் போவோம் பஸ்ல, அப்படி பஸ் வருவாங்களால பெருதனி ஜங்ஷனாலையும் கடப்போம். பெருதனியால கார்மெண்ட்ஸ்ல இருந்து பெருதனில இருந்து கண்டிக்கு போக்கல, அங்கே நிப்பாட்டி கெட்டம் பையில எல்லாரும் சல்லி எடுப்பாங்க. எங்கள்கிட்ட யாரும் கேட்டுக்கிறாங்களா? கழுத்தறையிலயோ இங்கேயோ யாரும் கேட்டுவாங்க. கண்டக்டர் எங்கள்கிட்ட
ஆவி சக்தி இருக்கு. யாருமே எங்களுக்கு பஸ்ல போகல, நீங்க எழும்போதும் யாரும் சொன்னதும் இல்லை, யாரும் செஞ்சதும் இல்லை. அதனால எங்களுக்கு தெரியும் எங்களோட லிமிட்ஸ். நாங்க சேர்றோம் என்று சொல்லி கலக்கிறதும் இல்லை, தெரிகிறதும் இல்லை. இஸ்லாம் காட்டி அந்த வரையறையோடு இருந்து கொள்வது, அதுக்குதான் மூணாவது டிக்ளரேஷன், கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகஜீவனைய சகவாழ்வு. தன்யவானவர்களே, நாலாவது ஆக அபாயமானது, எங்கட உங்களோட எல்லாத்துடையும் இருப்பிடம் இன்று நாங்க இன்றைக்கு சேர்த்ததுடைய முக்கியமான நோக்கத்துடைய தலைப்பும் அல்ல. சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சு கொள்ளும். குர்ஆன் வகை இறங்கக்கூடிய நேரத்தில் யார் அந்த காலத்தில் இருந்தது? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய மகத்துவத்தை, அந்த சஹாபாக்களுடைய முக்கியத்துவத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை உள்ளத்திலிருந்து நீக்கிட்டா அதுக்கு பிறகு இஸ்லாம் ஒன்றிருக்கிறது. சஹாபாக்களை பற்றி உள்ள கண்ணியத்தை, முக்கியத்துவத்தை, அவர்களுடைய அந்த அன்ப பாசத்தை உள்ளத்துல ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு மகாநாடு ஒன்றுதான் மே மாசம் 20ஆம் தேதி கொழும்புல நடத்தினோம். 2000 சொச்ச உலமாக்கள், 1000 பொதுமக்கள் அதுல கலந்து கொண்டாங்க. 3000 பேரும் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷன், மனாக்கிமு சஹாபா, சஹாபாக்களுடைய மகத்துவம் என்ற தலைப்புல இந்த மகாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அதால ஏற்பட்ட ஒரு மகப்பெரும் சிறப்பு என்னன்னு சொன்னா, சஹாபாக்களுடைய முக்கியத்துவம் உள்ளத்துல வந்து ஏது செய்யறோம்டா இன்றைக்கு நேரத்தில் 1996 எனக்கு தெரியும், அந்த நேரத்துல இந்த மஸ்ஜிதுல, வெள்ளவத்த மஸ்ஜிதுல, கொல்பிட்டி மஸ்ஜிதுல அரபு கிதாபுகள் குளம் இங்க வச்சிருந்தாங்க. அதுல அபூபக்கருக்கு சாபம் உண்டாகட்டும், ஆயிஷா நரகவாதி, இது இந்த மஸ்ஜிதுல நான் எடுத்தேன், அது கொல்பிட்டி மஸ்ஜிதுல இருந்து எடுத்தேன் நான் இந்த காப்பீஸ் எல்லாம், அது எனக்கு இருக்குது, அரபுல எழுதப்பட்டது. இப்படி அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, இங்கிருந்து ஈரானுக்கு கொண்டு போறாங்க ஹையர் ஸ்டடிஸ். அங்க போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்களை ஷியாக்களாக மாத்திக்க கொண்டாங்க. இங்க வந்ததுக்கு பிறகு இங்க இப்ப கலாமுல யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்க நல்லா படுத்து படுத்துட்டு போ, நல்ல பிள்ளைய தொட்டில் ஆட்டி ஆட்டி இருப்போம், எங்கட எல்லாம் படி போயிடும், அது போல நாங்க கற்றுவோம். இங்க யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு இங்க படிப்பு கொடுத்து இங்க ப்ரொமோஷன் கொடுத்து ஆக்களை இங்கிருந்து ப்ரொமோட் பண்ணி எல்லாரும் வந்து ஆயிஷா விபச்சாரி அவளுக்கு அத்தடிக்கணும். இது யார் பேசுறது? இது இந்த நாட்டில் இப்ப பரவலாக பேச ஆரம்பிச்சுதான். இப்ப நெருப்பு பத்துது அணைங்க சொல்றதுக்குதான் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறோம். இது எங்களுக்கு சொல்றதுக்கும் பயமாக இருக்குது, உள்ளம் உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஒரு அபாயத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி கொள்கவாதிகள் நவுசுபில்லா இங்க பரவி கொண்டு போறாங்க. இது காஃபிர் கோர்ட்ஸ்க்கும் அதுக்கும் இதுக்கும் போய் சொல்லுமா, எங்களை பிள்ளையில பாதுகாக்க. இப்ப உதாரணமாக உங்களோட மகளால ஒருவர் படிக்கிறதுக்கு ஈரானுக்கு ஸ்காலர்ஷிப்ல போறாருன்னா நீங்க கையை கட்டி பார்த்து வாசாலாம் வழி அனுப்பி அஜிக்கு போற மாதிரி அனுப்ப வேண்டியதான். அவர் நாளைக்கு வந்து உங்களையும் திட்டுவார், எங்களையும் திட்டுவார், சாபாவை திட்டுவார், குர்ஆனை திட்டுவார், எல்லாத்தையும் திட்டுவார். அப்ப பாகிஸ்தான்ல ஈராக்ல நடக்கிற யுத்தம் போல ரத்த கலரு தான் உருவாகும். அல்ல, அப்படி ஒன்று ஆக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த எச்சரிக்கை செய்கிறோம், இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு இந்த அளவு இல்ல, மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் கூட்டணும். இது முதல் முதல் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா, அப்படி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது முதல் சந்திப்போம். இது போல நூற்றுக்கணக்கான சந்திப்புகள் செய்தாலும் போதாது. ஏன்னா தலைக்கு மேல இப்ப தண்ணி போய் கொண்டிருக்குது. இந்த இந்த கட்டத்துல பாதுகாப்பாட்டு இது பயங்கரமான அபாயம் வரும். நாங்க யாரோடைய மோதுங்க சொல்லல, நாங்க யாரு நீங்க யாருன்னு விளங்கிக்கோங்க சொல்றோம். இப்படியான சில எனக்கு ஒரு ஒரு கிளிப் கொண்டு வந்துச்சு. அவர் எங்களுக்கு அறிமுகமாக எங்களுக்கு மத்தியில் நடமாடக்கூடிய ஒருவர் அவர் பேசுறாரு, குர்ஆன்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் யார் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிருக்கிறதெல்லாம் இந்த இவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் தானே சஹாபாக்கள். அது யாரும் அலி ரலியல்லாஹு ஹசன் ஹுசைன் மற்றெல்லாம் காஃபிர் என்று தானே குர்ஆன் சொல்லுதுன்னு அவன் பேசுறான். தன்யவாதத்திலே மிக விழிப்பாக இருங்க. இது ஜும்மா ஹுத்பால ஏறி பேசலாது, அந்த அரை மணி நேரத்தில் இதெல்லாம் பேசி முடிக்கலாது. அதனாலதான் இப்ப ரெண்டு மூணு மணி நேரம் எடுத்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கொஞ்சம் நிவர்த்தி செய்து கொள்றதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் இருக்குது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செஞ்சு சகாபாக்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு செய்தி வாட்ஸ்அப் இதெல்லாம் சிலருக்கு வாரதை பார்க்கவே கூடாது. அதை அப்படி அழிச்சு கொடுக்கணும் பரவலாக தமிழ்ல சிங்களத்துல இங்கிலீஷ்ல இது வந்து கொண்டே இருக்கு, வந்து கொண்டே இருக்கு. அதனால இதுல விழிப்பாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. சஹாபாக்களை பற்றியுள்ள மகத்துவத்துல உள்ளத்துல ஏற்படுத்துங்க. இந்த மனாக்கனு சஹாபா இந்த டிக்ளரேஷன் உண்ட நாங்க தந்திருக்கிறோம், அதை அழகா பிரேம் பண்ணி வைங்க. இந்த புக்காக ரிலீஸ் பண்றாங்க, அஞ்சையும் ஒன்றாக சேர்த்து அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து குடும்பத்துக்கு புள்ள குட்டிக்கு படிக்க வைங்க. உள்ளங்கள்ல சின்ன சின்ன பிஞ்சு உள்ளங்கள்ல பிஞ்சு உள்ளங்கள்ல இந்த வரக்கூடிய ஆபத்தில் இருந்து குழந்தைகள் எதிர்காலத்தை சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்துக்கோங்க. இது நாலு. முதலாவது காதியானிகளுடையது, இரண்டாவது ஒற்றுமைக்குரியது, மூணாவது காபிர்களோடு இந்த பௌத்தர்களோட வாழக்கூடியது எப்படி வாழணும் என்பது, நாலாவது சஹாபாக்களுடைய முக்கியத்துவத்தை மனசுல பதிய வைத்துக்கோங்க. அதுல எந்த விதமான சிந்தனையும் வராம அவர்களுடைய மகத்துவத்தை பாதுகாத்துக்கோங்க. சஹாபாக்கள் எல்லாருமே நீதமானவர்கள் தான், அவர்களுடைய விஷயத்தில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு தான் முதல் கலீஃபா, உமர் ரலியல்லாஹு இரண்டாவது கலீஃபா, உஸ்மான் ரலியல்லாஹு மூணாவது கலீஃபா, அலி ரலியல்லாஹு நாலாவது கலீஃபா. இவர்கள் நாலு பேருக்கும் உள்ள மகத்துவம் அவர்களுக்கு இருக்குதே. சஹாபாக்கள் எல்லாரும் கண்ணியமானவர்கள், நபிமார்கள் கண்ணியமானவர்களை போல, அதுல ரசூல்மார்களுக்கு முக்கியத்துவம், அதுலயும் இந்த அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த சில நபி ரசூல்மார்களுக்கு ஆக முக்கியத்துவம், அதுலயும் இருந்து நபித்துவத்துக்காக முக்கியத்துவம் என்றது போல நபி அவர்கள் தெரிவு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் கலீஃபா, அலி ரலியல்லாஹு அவர்கள் அல்ல. இது கலீஃபாவோட மட்டும் முடியறதில்லை, இந்த கொள்கையை விவரிக்கிறதாக இருந்தா அது மிக அபாயமான கொள்கை. உலகத்துல பொய் பேசுறதுக்கு அனுமதி இருக்கும் ஒரு மார்க்கத்துல இந்த ஷியா என்ற மதத்துல மட்டும்தான் பொய் பேசுறதுக்கு அனுமதி இருக்குது. எத்தனை பெண்ணையும் எப்படியும் அனுமதிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது என்று சொன்னா அது ஷியாவோட மார்க்கத்துல மட்டும்தான் அனுமதி இருக்குது. இன்னைக்கு ஒரு பெண்ணோட இருக்கலாம், நாளைக்கு ஒரு பெண்ணோட இருக்கலாம், நாளைக்கு இன்னொரு பெண்ணோட இருக்கலாம், அதுக்கு முத்தா என்றொரு பேர் சொல்லப்படும். ஒரு சகோதரர் ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டில் அந்த கொள்கைக்கு மாற்றிப்பட்டு அவர் சில எங்கட சகோதரர்களை வச்சுக்கொண்டு ஒரு சந்தர்ப்பத்துல அல்ல அவரை மன்னிக்கணும் அவர் மோக்காகிட்டார். அவர் வந்து இந்த இந்த கொள்கையை பரப்பக்கூடியவராக இருந்தார். இந்த கொள்கை அரபாவுடைய மைதானத்துல வச்சுக்கொண்டு அவர் இந்த முத்தா பெண்களை எப்படி வச்சுக்கொள்ளும் என்ற கொள்கையை பேசக்கூடியவராக இருந்தார். தெரியாம இந்த விஷங்கள் உள்ள கூட்டப்பட்டோம். வெளிநாட்டு கோப்பல இந்த சியாலுள்ள இதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டா நல்லா இருக்குமே என்று ஷைத்தான் படிப்பிப்பார். அப்படி சிலர் பேசுவதும் எங்கள்கிட்ட அவர்கள் இப்படி செய்யணுமான் கேட்கறது உண்டு. அதனாலதான் இப்படி உங்களுக்கு சொல்லித்தாரோ, இது விளைவோங்க நல்லா கண்ணியமானவர்களே. இது இதை போல அவர்களுடைய ஏராளமான கொள்கையுடைய விஷயத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்து. அவர்களுடைய பார்வையில இந்த குர்ஆன் கூட பரிபூர்ணமானது இல்லை என்றதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இந்த பூசுறதுக்கு என்ன செய்யறது, குர்ஆன் மகாநாடு நடத்துறது, உலகத்துக்கு காட்டிக் கொள்றது. அங்க போன அவங்களுக்கு ரிசப்ஷன், அவங்களுக்கு கான்பரன்ஸ், இதுல இதே குர்ஆன் தான் ஓதுவாங்க, என்ன செய்வாங்க. அது போல தனிய கூப்பிட்டு வச்சு பிரெயின் வாஷ் பண்ணினா அவன் ஹிட்லரை விட மோசமாக வந்து இறங்குவான். அவனுக்கு முஸ்லிம்களை கண்டா ஒரு தனி வெறுப்பு தான் இருக்கு. அவன் வந்து இந்த பாருங்க, நீங்க ஒன்னும் தேவையில்லை, இஸ்லாம் எங்கேயும் ஒரு சொட்டு ரத்தம், ஒரு 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 மனிதண்ட ரத்தம் அல்ல, ஒரு சாதாரண மிருகத்துடைய ரத்தத்தை கொட்டுறது இஸ்லாம் அனுமதிக்குமா? நீங்க முஹர்ரம் மாசம் பத்தாம் தேதி மாத்தம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பாருங்க, எப்படி ரத்தத்தால குத்தி கொண்டு இவர்கள் இந்த ஷியாக்கள் செய்யற அட்டகாசம். இஸ்லாம் எப்படியா மனித ரத்தத்தை குத்தி கொண்டு வெளியாக்குறது இஸ்லாம் ஏதும் அனுமதி கேளுமா? மாற்றம் மாற்றம் என்று சொல்றது அதுக்கு. அதனால ஹசன் ஹுசேன் அவங்க அங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க, அதுக்கு நாங்க புத்தி கொள்றோம். இது எங்க மார்க்கத்தில் இருக்குது? இப்படிப்பட்ட தவறான ஏராளமான கொள்கைகள். அதுல என்ன சொல்றது, ஆயிஷா நாயகி ரதியல்லாஹு அன்ஹா குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களை பரிசுத்தம், பரிசுத்தமான பெண், தூய்மையான பெண், கண்ணியமான பெண், உங்களுக்கு வந்தது இந்த ஆபத்து, அது அல்லாஹ்வுடைய சோதனை, இது உங்களுக்கு நலவுதான் எல்லாம் அல்லாஹ் சொன்னதை இவர்கள் அதை வேறு விதமாக சித்தரித்து நவுசு பில்லாஹ் எனக்கு திரும்ப சொல்றதுக்கு மனம் வராது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை பற்றி அப்படி அவதூறு பேசுறோம். இதெல்லாம் பரப்பி கொண்டு போக்குல நாங்கெல்லாம் வாய கட்டி மேல பார்த்து கொண்டு இருக்கிறதா அல்லது இதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறதா என்பதை நீங்களே முடிவெடுக்கணும். கண்ணியவாதம் தயவு செய்து இதை நான் திரும்ப சொல்றேன். இப்படியான ஏற்பாடுகள் மசிதிகள் இந்த ஜெமத்துல்லமாவுடைய பிரிவுகள் நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் விரிவாக மக்களை அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையும் வீடு வீடாக அழைப்பு கொடுத்து வாங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நாள் அமர்வாக இருந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செஞ்சு நீங்க ஒரு சண்டை எடுத்து இதை செஞ்சாதான் இது தெளிவாக அவர்களுக்கு இதை சொல்லலாம் என்ற ஒரு முக்கியமான ஒரு தூத தருவதற்காக தான் கனிமார்களே இங்க நாங்க வந்திருக்கிறோம். அதை நீங்க மனசு கெடுங்க. எதிர்காலத்துல விரிவாக உலமாக்கள் பலரும் இந்த சபைக்கு வந்து இந்த மச்சதுக்கு இந்த பகுதிகளுக்கு வந்து ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டப்பட்டு அவர்களுக்கு இதனுடைய தெளிவுகளை அழகாக முன்வைத்து தாய்மார்களுக்கு இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்கு இதுக்குரிய தெளிவுகளை கொடுக்கப்பட்டால் தான் ஒன் டு ஒன் இன்றைக்கு இது ரீச் ஆகிறதுக்கு காரணமாக அமையும். 20ஆம் தேதி மே மாசம் நடந்த அந்த மகாநாட்டுல நாங்கள் எடுத்த தீர்மானம் நாடெல்லாம் இது போகப்படணும். அல்ஹம்துலில்லா இலங்கையில பல பகுதிகளிலையும் அல்ஹம்துலில்லா 140 பிரான்ச்சுகள்ல இலங்கையில் உள்ள இந்த 3000 மஸ்ஜிதுகள்ல பிரிச்சு அந்த பகுதிகளுக்கு இந்த தூதர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதுல இருந்து வெளிப்பாக இருக்கிறது. கடைசியாக நான் முடிவுக்கு வருகிறேன். ஐஎஸ் உடைய இந்த சோகரமான எங்களுக்கு இதை பத்தி தெரியும், ஒரு வருஷமாக தெரியும். சில விஷயங்களை நாங்களும் எடுப்பெடுப்புக்கு வந்து உங்கள்ட்ட பேசுறது இல்லை, உங்கள்ட்ட பேச வேணும் என்று சொல்றதும் இல்லை. எப்ப பேச வாரதுன்னா நாங்களும் சமாளிக்கிறது. இது தனியிருந்து பேசணுமா, இத ரகசியமாக பேசி முடிக்கணுமா, இது பப்ளிக்கு வராம செய்யணுமா என்று பாக்குறது. இப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து 10 ஊர்களுக்கு பூந்து 20 பெண்களை விசாரிச்சு 40 குடும்பத்தை விசாரிக்க கொள்ளதான் இப்ப எங்களுக்கும் பதறுது. ஓஹோ, இது இப்ப எங்கட கடலுக்கு தாண்டி போயிருச்சு, எங்களை கையை தாண்டி போயிருச்சு. அவர் தீர்மானம் எடுத்து ஒரு விஷயம் செய்யணும் என்று சொன்ன ஒரு மஸ்ஜிதுக்கு போறதாக இருந்தா சும்மா வந்த ஒரு மஸ்ஜிதுக்கு திடீரென்று நுழைறது இல்லை. அது பல ஆராய்ச்சி, பல தீர்மானம், பல மசூரா செஞ்சதுக்கு பிறகுதான் இது செய்யறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த ஐஎஸ் உடைய சித்தனா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் பெரிய கிருப இன்டெலிஜென்ஸ் போயிட்டு சந்திச்சாங்க. அவர்களுக்கு போன நேரத்துல சரியான சந்தோஷம், ஏன் நாம டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். இந்த நாட்டில் உள்ள 13 அமைப்புகளும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெமியத்துல்லமான எல்லாரும் இருந்து சிங்களத்துல, தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லா பாஷையிலையும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்பதை பகிரங்கமாக அறிவித்து சிங்கள பத்திரிகைகள்லாம் நல்ல தெளிவாக போட்டதுக்கு பிறகுதான் இந்த எலெக்ஷனுக்கு முத அது ஒரு பெரிய பொருளியாக எடுக்க பார்த்தாங்க. அடுத்த நாள் இதை செஞ்சோம் அல்ஹம்துலில்லா அப்படியே கீழே போயிருச்சு. உலகத்துல ஒவ்வொரு காலத்திலையும் இஸ்லாமுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. காலத்துல மதீனால மஸ்ஜித் என்று கட்டினாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு ஓபனிங் செரமனிக்கு நபி அவங்கள அழைச்சாங்க. அல்லாஹ் தால சொன்னா நீங்க அதுல போய் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தால கட்டளை அது வகை இருந்துச்சு. அவர் நபிசல்லல்லாஹு செல்லம் மூணு சஹாபாக்களோட பேசுவாரு தடுத்து நிற்கிறார். ஒரு சஹாபிக்கு காபிர்னு மாலிக் ஒரு கடிதம் வருது. யார் அனுப்புறா அந்த கடிதம்? ஒரு கிறிஸ்டியன் ஹஸ்ஸான் நாட்டில இருந்து ஒரு அங்க கிங் எழுதுறாரு, நீ என்னையோட வந்து சேர்ந்துக்கோ, எங்களோட வந்து சேர்ந்துக்கோ, நபியோட ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல இப்படி யோசிச்சாலும்தான் இந்த காலத்துல எப்படி யோசிப்பாங்க? அந்த 9/11 பம் இருக்குது, அதை பத்தி ரிசர்ச் என்ன சொல்லுது? அந்த டேல 5000 அல்லது 10000 ஜூ அன்றைக்கு வேலைக்கு வர இல்லை. இது உலகம் அறிஞ்ச மிச்சம் தெளிவான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி. உஸாமா பின் லாடனோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதை வச்சு இப்ப ஓட்டேனாது. இப்ப 2வது உலகத்துல ஓட்டுறதுக்கு எது தேவை? உலகத்துல வளர்ந்து வரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் தானே. இப்ப இந்த இஸ்லாம பத்தி தப்பான பிரச்சாரங்களை கொடுக்கணும், அதுக்குதான் இந்த ஐஎஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. வெரி சிம்பிள். ஸல்லல்லாஹு செல்லம் ஒரு நபிய கொல்ல வந்த ஒருவர் உமர் ரலி எல்லாம் இப்படி கம்சகித்தால புடிச்சு குழந்தை நிப்பாட்டினாங்க. நான் என்ன கொல்ல போறேன் நபியோ சொன்னாங்க விட்டு. நபி அவரோட பேசினாங்க. சொன்னா நீ என்ன கொல்லதானே வந்தா? ஓ, நீ மக்கள் எப்படி பிளான் பண்ணினா தானே? நபியோ சொன்னாங்க உமர் வீடு. அதுக்கப்புறம் நபியோ அவங்க பேசினாங்க. அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். மதீனான மசூது அவர் பிளான் பண்ணினாரு. காபத்துள்ளால வந்தாரு மதீனால நபியை கொள்றதுக்கு. நபியோ பேசின விதத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். கனிமானவர்களே, உஷாமா ரதியலான் நபிக்கு விருப்பமானவர்கள். அந்த உஷாமா ரதியலான் யுத்தத்துல வீட்டுக்கு இல்ல, ஒருவன் வாழ எடுத்து வாரான் பக்கத்துல வந்து இவங்களை கண்டு களிமை சொல்லிட்டான். இவங்க வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே அவன் இறந்து போனான். நபியுடைய காலத்துல உஷாமா ரதியலான் நபிக்கு சொல்ல போல நபியவங்க ஆத்திரப்பட்டு சொல்றாங்க, உஷாமா நீ அவன நெஞ்ச குழந்து பாத்தியா, உனக்கு தெரியுமா அவன் களிமா உண்மையில சொன்னானா அல்லது சப்புரத்துக்கு சொன்னானா என்று. நான் இன்றைக்கு முஸ்லீமாக இருந்தா நல்லா இருக்குமே, நான் இன்றைக்கு முஸ்லீமாக இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் நான் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டே? கனிமானவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் நான் முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நான் முஸ்லிம் சரியான இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு காரணமாக. ஆக இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து இஸ்லாமோட எந்த சம்பந்தமும் கிடையாது என்ற இந்த டிக்ளரேஷன் நாங்க செஞ்சிருக்கிறோம். இது பத்தி உள்ள டீடைல் பத்வா ஒன்று வெகு விரைவில் நாங்கள் வெளியாக போகிறோம். இந்த 5 டிக்ளரேஷனை தயவு செய்து படிங்க. ஒவ்வொருவரும் இதுக்கு பிரச்சாரம் செய்யுங்க. மக்களை பாதுகாருங்க. கொள்கையில வரக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் நாங்க தான் ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம். நாங்க தான் காபிர்களோட சேர்ந்து வாழணும் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் ரெண்டு விஷயத்தில இருந்து உங்களை எச்சரிக்கை செய்கிறோம். நபியுடைய இறுதி நபித்துவத்தில இருந்து உங்களை யாரும் தூரமாக்க முயற்சி செஞ்சா அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்களோட குழந்தைகள் உங்களோட எதிர்காலத்துக்கு சகாபாக்களோட அன்பு வைக்கிற பழக்கத்தை ஒரு பெரியாரோட, ஒரு வலியோட, ஒரு நேசரோட, சரிக்கால பெரியவரோட, ஒரு சேகரோட அன்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நாங்க சகாபாக்களோட குரோதத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறவங்களை நான் வந்து இதோட முடிக்கிறேன். ஈரான் எம்பசி என்னைய கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் எங்க ஜமாத் வந்து சந்திப்போம். ஈரான் எம்பசியில எங்களை வந்து சந்திச்சாரு. நாங்க ஒரு முடிவு எடுத்தோம், இவர் எங்கட விருந்தாளி, இவரை நாங்க கண்ணியப்படுத்துவோம். அவருக்கு நாங்க ஒரு மெசேஜ் கொடுத்தோம். அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். அவர் வந்து பலரையும் பேசினார், ஒற்றுமை எல்லாம் பேசினார். அவர் எங்களை அழைச்சார். நாங்க போனோம், அவருடைய வீட்டுக்கு போனோம். நாங்க ஒரு 15 உள்ள மாக்கள் போனோம். அப்ப நான் பேசுறேன். நான் சொன்ன எங்களுக்கு ரெண்டு கண் இருக்கிறது போல சஹாபாக்கள் ஒரு கண்ணு, நபியுடைய குடும்பம் ஒரு கண்ணு. நாங்க இது ரெண்டையும் வேற்றுமையாக பார்க்க மாட்டோம். ஒரு கண் இல்லை, எங்களுக்கு ரெண்டு கண் இருக்குது. ஆயிஷா ரதி அல்லாஹா நபியுடைய குடும்பம், அலி ரதி அல்லாஹா அவங்க நபியுடைய மனைமார்ல ஒரு பக்கம் தள்ளிட்டு அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் இவங்க தான் இருக்கிறது. அப்ப இவங்க யாரு? எங்களுக்கு சஹாபாக்கள் வேணும், எங்களுக்கு நம்முடைய குடும்பமும் இந்த 1000 வருஷமாக ஷியாக்கள் போராவோட நாங்க அலட்டிக் கொள்றது இல்லை, அவங்களோட எந்த மோதலும் இல்லை, அவங்க யாரையும் கூப்பிடுறதும் இல்லை, இழுக்கிறதும் இல்லை, கொள்கை பரப்புறது இல்லை, ஒன்றும் இல்லை, எங்களுக்கும் அவர்களுக்கும் மோதல். இது பிரச்சனை இந்த ஷியாக்களால, பிரச்சனை ஷியாக்கள். அவங்க என்ன செய்யறாங்க, ப்ரோமோட் பண்றாங்க, ஆக்கலை கொண்டு போறாங்க, அங்க கொண்டு போறாங்க, இங்க கொண்டு போறாங்க, ஈரான கொண்டு போறாங்க, இதை கொண்டு போறாங்க, அழைப்பு கொடுக்கறாங்க, இதை செய்யறாங்க, அதை செய்யறாங்க. பல விதமான சகாபாக்களை பத்தி பலரையும் அங்க ஓத வச்சு கொண்டு இங்க இறக்கி இருக்கிறாங்க. அப்ப இல்லாத உண்ட மார்க்கெட் பண்ணி இங்க பித்னா உண்டாக்காதீங்கன்றதான் பாருங்க. சில சில வெளிநாடவர்கள் வந்து இந்த நாட்டுல உதவி செஞ்சிருக்கிறாங்க, ஆனா யாரும் நீங்க கிறிஸ்டியன் ஆகுங்க சொன்னா நாங்க விடுவோமா? ஜாலியில ஒரு பள்ளி ஒன்று இருக்குது, அந்த பள்ளிக்கு பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்ட்ல சுனாமி நேரத்துல மஸ்ஜித் கட்டுற வீடு கட்டி கொடுக்க ஒரு ஃபாரின் நிறுவனம் வந்து செஞ்சாங்க. அப்ப நாங்க சொன்னது, நீங்க மஸ்ஜித் வீடை கட்டி கொடுங்க, ஆனா அவங்களோட மார்க்கத்தை கொடுக்காதீங்க, அதை எங்களோட வச்சுக்கோங்க, நாங்க எங்கட வீடு பாத்துக்கோங்க. மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யறதுல பிரச்சனை இல்ல, ஆனா கொள்கையை திணிக்காதீங்க என்றுதான் நாங்க சொன்னோம். அதனால கண்ணியமானவர்களே, இந்த அபாயங்கள் இருக்குது, இந்த அபாயத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். நாங்கள் அந்த ஈரான் எம்பசிலருக்கும் சொன்னோம், நீங்க மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யறதுல பிரச்சனை இல்லை, நீ அங்க சியாவாக இருக்கிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா இங்க உள்ள சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு இடையிலேயே பல பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ள சியாவையும் கொண்டு போட்டீங்கன்னா நாங்க ஏற்கனவே பௌத்தர்களோடு எங்களை பத்தி ஏராளமான பிரச்சனை இருக்கக்குள்ள நீங்க ஹாமுதுருவை கொண்டு போயிட்டு ஈரான்ல அவனுக்கு பார்சியை படிச்சு கொடுத்து, அவனுக்கு சியாவை படிச்சு கொடுத்து, சுன்னாவை பத்துள்ள தப்பான கருத்துக்களை உண்டாக்க முயற்சி செய்யக்குல நானும் இதுக்காக முயற்சி எடுக்கிறது எங்களை கட்டாய கடமையாக இருக்கும். அதனால ஜஸாகல்லாஹ். இந்த நிர்வாகம், ஊர் மக்கள், சகோதரர்கள், நண்பர்கள், மாஷால்லா எல்லாரும் வந்து எல்லாம் ஒரு அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சு நீங்க எல்லாரும் இந்த ஒரு நிகழ்வை சிறப்பாக்குறீங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில, உங்களோட பொருள்ல, உங்களோட உடல்ல அல்லாஹ் பரக்க செய்யணும்னு ஒரு நிமிஷம் இருக்குது. 8:15 முடிக்கணும்ன்றதுல அல்ஹம்துலில்லா 2 நிமிஷம் இருக்குது. நான் 14 முடிச்சிடுறேன். அல்லாஹ் கிருபை கொண்டு இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சது. ஆனா இதுல ஒரு கவலை என்னன்னு சொன்னா, எதிர்பார்த்த அளவு கிரௌட் வரல. ஏ, இது வந்து ஒன் சைடு முயற்சி தான் நடந்திருக்குது, 2 சைடு முயற்சி நடக்கணும். 2 சைடு முயற்சி சொன்னா, இங்க நாங்க உலமாக்கள் செய்யறது போல நிர்வாகங்கள், எத்தனை மஸ்ஜித் இங்க வந்திருக்கும் கிட்டத்தட்ட 15 மஸ்ஜித் இங்க வரணும். அவன் 15 மஸ்ஜிதுல இருந்து இந்த குரல் கொடுக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? 15 மஸ்ஜிதுல இருந்து ஒரு 10 பேர் வந்தாலே, நான் கடைசியில என்ன பார்த்தேன், 78 பேர் தான் இருந்தீங்க சபையில, 78 பேர். அப்ப 15 10 10 வந்தாலும் 150 பேர் வரணும். அப்பதான் இந்த 15 மஸ்ஜிதுக்கும் இந்த செய்தி போகும். அதனால எதிர்காலத்துல நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இதை ஏற்பாடு செய்யுங்க. பல்ல அல்லா எங்கள் அனைவர்களையும் கருவு செய்வானாக. அல்லா எங்களோட கொள்கைகளை உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கிய தருவானாக. நமக்கு மறைவான உதவிகளை செய்வானாக. அல்லா இந்த ஏற்பாடுகள் செய்த இந்த நிர்வாக பொறுப்பாளிகள், மஸ்ஜிதுகள் நிர்வாகிகள், இந்த மக்கள் அனைவர்களையும் எல்லா நீ பாதுகாப்பாயாக. எல்லா இந்த கொள்கையில், ஈமானிய கொள்கையில் எல்லாம் உறுதியாக இருந்து மௌத்தாக, கலிமாவோட மௌத்தாக திரும்ப செய்வாயாக. சஹாபாக்களுடைய அன்பு எங்களோட உள்ளத்துல நிரப்புவாயாக. எங்களுக்கு சந்ததிகளுக்கு வந்து ரசீபாக்குவாயாக. எல்லா இறுதி நபித்துவத்துடைய அன்பை ஏற்படுத்துவாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.